ರಘುಪತಿ ರಾಘವ ರಾಜ ಪತಿತ ಪಾವನ ಸೀತಾರಾಮ ರಘುಪತಿ ರಾಘವ ರಾಜ ಪತಿತ ಪಾವನ ಸೀತಾರಾಮ ರಘುಪತಿ ರಾಘವ ರಾಜ ಪತಿತ ಪಾವನ ಸೀತಾರಾಮ ರಘುಪತಿ ಶ್ರೀರಾಮ ಜಯ ಜಯ ರಾಮ ಜಯ ರಾಮ 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 ಜಯ ರಾಮ ಶ್ರೀರಾಮ ಜಯ ಜಯ ರಾಮ ಜಯ ರಾಮ ಶ್ರೀರಾಮ ಜಯ ಜಯ ರಾಮ ಭಗವತೆ ವಾಸುದೇವಾಯ ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरये हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांता राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये नमो ब्रह्मण्य देवाय गोब्राह्मणहिताय च जगत्हिताय कृष्णाय गोविंदाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे हरि ओम तत्सत द रामायण सत्संगத்தோட நான்காவது நாளைக்கு வந்த வருகை தந்திருக்கிற அனைத்து பக்தர்களையும் மனமுவந்து வரவேற்கின்றோம் ரொம்ப எல்லாருமே கரெக்டாக டைமுக்கு தினமும் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு ராமாயணம் கேட்குறீங்க. அப்போ இன்னைக்கு வரும்போதே ஒருத்தர் சொல்லிட்டாரு, இன்னைக்காவது நீங்கள் கண்டிப்பாக ராமரோட அக்காவை பற்றி சொல்லுவீங்களா இல்லையா அப்படின்னு. டெய்லி இன்னைக்கு சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன்னு போயிட்டே இருக்கு. அதனால் முதல்ல ராமருடைய அக்காவை பற்றி சொல்லிடலாம். ரைட், இருந்தாலும் சில பழக்க வழக்கங்கள் வந்து நமக்கு முதல் முறையாக பார்க்கும்போது எல்லாம் புதுசாக இருக்கும். இப்போ இங்கே வந்து இந்த மகாமந்திரம், அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஹிந்து சம்பிரதாயத்தில் வந்து 33 கோடி தேவி தேவர்கள் இருக்காங்க. இந்திரா, சந்திரா, வருணா, வாயு, அக்னி, கந்தர்வ, கிண்ணர, விநாயகர், சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லி 33 கோடி பேர். ஏதாவது ஒரு சாமி இருந்திருந்தா தேவலையா இருந்தது. இந்த 33 கோடி தெய்வங்களுக்கும் ஓர் ஒருத்தருக்கு தலைக்கு 10 மந்திரம் வேற இருக்கு. அப்படி பார்த்தா கோடிக்கணக்கான மந்திரங்கள். இதுல எதைத்தான் ஜபம் பண்றது அப்படின்னா, 2 மந்திரத்தை வந்து ராஜ மந்திரம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஒன்று காயத்ரி, இனி ஒன்று இந்த ஹரே ராம மந்திரம். காயத்ரி மந்திரம் வந்து ஒரு குரு கிட்ட இருந்து தான் வாங்கணும். ஒரு குருமுகத்தில், குருவினுடைய திருமுகத்திலிருந்து காயத்ரி மந்திரம் கிடைக்கும் போது தான் அதற்கு சக்தி. இப்போ இந்த காலத்திலெல்லாம் வந்து கேசட்டு, டேப் ரிகார்டர் அப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. அதில் வந்து அந்த மந்திரத்தினுடைய அந்த சந்தஸ், அந்த தேஜஸ் அதுல இருக்காது. குருமுகத்திலிருந்து நம்ம வாங்கணும். 2வது ஹரே ராம மந்திரம். இந்த மந்திரத்தை தத்ரார்பித நியமித ஸ்மரணேன காலா, இந்த மந்திரத்தை ஜபம் பண்றதுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு ஒரு விதியோ, ஒரு கோட்பாடோ, ஒரு சட்டமோ, ஒரு நேரமோ ஒண்ணுமே கிடையாது. யாருக்கு வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் ஜபம் பண்ணலாம். அப்போ இங்க வந்து ரெண்டு மூணு நாளா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, ஜபம் பண்ணும் போது சிலவங்கெல்லாம் கையை தூக்கி வச்சிருக்காங்க, இந்த போலீஸ்காரன் முன்னாடி நிக்கிற மாதிரி அந்த மாதிரி நிக்கிறாங்க. அப்போ நிறைய பேருக்கு என்ன இந்த மாதிரி நம்ம பார்த்தது இல்லையே, புது முறையா இருக்கு அப்படின்னு மனசுல சந்தேகம் வரும். அது வந்து சந்தேகம் வர்றது இயல்பு. சந்தேகம் வந்தா நீங்க இங்க வந்து உணர்ந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா தூங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ ஸ்கந்த புராணத்துல வந்து மூணு விதமான நமஸ்காரங்களை பத்தி சொல்றாங்க. யாராவது குட்டி பசங்க இருக்காங்களாங்க, வாங்க. பிங்க் ஷர்ட் அப்படி பாவம் ஒளிஞ்சு உட்காந்துருக்கேன். சீக்கிரம் சீக்கிரம் ஸ்பீட் அறியா. ரைட். அப்போ ஸ்கந்த புராணத்துல வந்து அப்படியே போயிருவாரு போல் இருக்கு. கம்மியா மூணு விதமான நமஸ்காரங்களை பத்தி சொல்லுது. முதல் நமஸ்காரம் வந்து பஞ்சாங்க நமஸ்காரம். ரெண்டாவது வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம். என்ன பேரு? தூங்கக்கூடாது. அப்ப முதல் வந்து பஞ்சாங்க நமஸ்காரம். அதாவது பஞ்சாங்க நமஸ்காரம்னா இது வந்து வேதத்துல பெண்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு நமஸ்காரம். அதாவது பகவான் முன்னாடி நம்ம எங்க போனாலும் நம்ம உடலுடைய ஐந்து பாகங்கள் வந்து கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணி பண்ண வேண்டியது. இது வந்து பெண்களுக்காக சொல்லப்பட்டது. நமஸ்காரம் முட்டி போட்டு தூங்கக்கூடாது, நான் சொல்றவரை அப்படியே இருக்கணும். ஓ, எல்லாருக்கும் தெரியல. உடலினுடைய ஐந்து உறுப்புகள், கால், கை, தலை, மனம், வார்த்தை, இந்த அஞ்சுமே வந்து நம்ம சாமிக்கு முன்னாடி போகும்போது பெண்கள் வந்து இந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணுவாங்க. உடலினுடைய மூணு உறுப்புகள், கால், கை, தலை, மூணு அண்ணவும். அப்புறம் மனதுல யார நமஸ்காரம் பண்றமோ அவங்களை நினைச்சுக்கிட்டு வார்த்தையில அவங்களை ஸ்துதி பண்ணணும். இப்ப ராமர் முன்னாடி இப்படி பண்றாருன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே தெரியலனா கூட ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம அப்படின்னு சொல்லிடலாம். இல்ல ராமரை பத்தி தனிப்பட்ட முறையில ஏதாவது மந்திரம் தெரிஞ்சால், ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாத்தாய சீதாய பதயே நம அப்படின்னு தெரிஞ்சா அது சொல்லலாம். இனி ஒண்ணுமே தெரியலனா கூட ராமச்சந்திர பகவானு கி ஜெய் அப்படின்னு சொல்லிடலாம். எதையாவது அந்த வாயினால வார்த்தைய சொல்லி மனசுனால ராமரை நினைச்சுக்கிட்டு தலையும், அதாவது இந்த மாதிரி தலை வணங்கிறது வந்து நமஸ்காரம் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த மாதிரி பகவானுக்கு முன்னாடி இறைவனுக்கு முன்னாடி வணங்கலைன்னா அது அகங்காரம் அப்படின்னு பேர். நமஸ்காரம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் நஹி மம அகங்கார். ஹே ராமா, எனக்கு வந்து அகங்காரம் கிடையாது, இந்த அகங்காரத்தை வந்து நீ உடனே அழிச்சிடணும், உன் முன்னாடி வந்து எளிமையாக நான் தலை குனிய வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் நமஸ்காரம். நஹி மம அகங்கார். இது யாருக்கு வேண்டி உள்ளது? பெண்களுக்காக. ஓகே, ஹலோ, என்ன பேரு? ராகுல். ஓகே. ரெண்டாவது வந்து ஆண்களுக்காக உள்ளது, அதை வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடலினுடைய எட்டு உறுப்புகள் வந்து இறைவனுக்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்றது, அப்படி கையெல்லாம் நீட்டி. ரைட். அப்படி எந்திரிச்சு நின்று. ரைட். அதாவது ஒரு சந்நியாசியினுடைய கையில் இருக்கிற குச்சி தண்டவத் அப்படின்னு, தண்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தெலுங்குல கூட சொல்லுவாங்க. யாராவது வந்தாங்கன்னா தண்டம் பெட்டுக்கொண்டி அப்படிம்பாங்க, தண்டம் பண்ணுங்க அப்படிமா. தண்டம் அப்படின்னா சந்நியாசியினுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு குச்சி, சன்னியாசி வச்சிருப்பார் ஏக்கதண்டா திருடண்டா. அந்த குச்சிய கீழே விட்டா எப்படி உழுகுதோ அந்த மாதிரி ஆண்கள் நமஸ்காரம் பண்ணுமா. நம்ம போன உடனே அப்படியே எல்லாம் எடுத்து அந்த இடமெல்லாம் கிளீன் பண்ணிட்டு சட்டையெல்லாம் நேராக்கி அப்படி குப்பையெல்லாம் அப்புறம் மெதுவாக விழுவாங்க. அந்த மாதிரி கிடையாது, ஒரு குச்சி விழுந்தால் எப்படி விழுகுதோ அந்த மாதிரி. இதுதான் ஆண்கள் செய்ய வேண்டியது. சாஷ்டாங்க நமஸ்காரம் இல்லைன்னா தண்டவத் நமஸ்காரம் அப்படின்னு இதுக்கு பேர். டம்மு நுழும் கை ஃப்ரண்ட்ல, கை ஃப்ரண்ட்ல கீழே போயிடுச்சு. சரி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஓகே, இது வந்து ஆண்களுக்காக சாஷ்டாங்க நமஸ்காரம். உடலினுடைய எட்டு உறுப்புகள் வந்து நம்ம பகவானுக்கு சமர்ப்பணம். முதல்ல பஞ்சாங்க நமஸ்காரம், அது யாருக்கு? பெண்களுக்கு. இது சாஷ்டாங்க நமஸ்காரம் ஆண்களுக்கு. ஓகே, எஸ், கெட் அப் கெட் அப். மூன்றாவது வந்து சரணாகதி நமஸ்காரம். திரௌபதிய வந்து அந்த கௌரவர்கள்லாம் சேர்ந்து துஷாசனன் திரௌபதிய வந்து அந்த சபையில வச்சு துரோணாச்சாரிய கிருபாச்சாரிய அஸ்வத்தாமா பீஷ்மா திருத்ராஷ்டிர துரியோதனாதிகள் அவனுடைய 100 சகோதரர்கள், அது மட்டும் இல்லாமல் குரு சபை குருவனுடைய அந்த அரண்மனையில் இருந்த அத்தனை பிரஜைகளுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தினான். அணை அத்தனை பேரையும் பார்த்து அவ கதறி அழுதா, திரௌபதி மாதா அழுதாங்க. அவங்க நெஞ்சிலிருந்து ரத்தம் வடிய கண்ணீர் வடிய உடலல்ல உடையெல்லாம் நனைந்து தலைமுடியெல்லாம் விரித்த கோலமாக ஓரோருத்தரை பார்த்து, யுதிஷ்டிரா, ஹே சக்கரவர்த்தி, இதுதான் நீ சொல்ற தர்மமா அப்படின்னு கேட்டாங்க. பீமன் கிட்ட போய் கேட்டாங்க, சரி நீ என்ன காப்பாத்தவே வேண்டாம், சாப்பாடு செஞ்சு கொடுத்த நன்றிக்காவது நீ வந்து என்ன காப்பாத்தலாமே. அர்ஜுனன் கிட்ட கேட்டாங்க, ஒரு வில்லிலிருந்து நீ ஆகாசத்திலிருந்து மழையை பெய்ய வைப்ப, பூமியிலிருந்து கங்கா மாதாவை கொண்டு வருவ, அக்னி கொண்டு வருவ, அப்படி எல்லாம் நீ வந்து சொந்தமா பேசிக்கிட்டு நடக்கிறியே, சொந்தமா பறைசாற்றி கொண்டு நடக்கிறாயே, உன்னுடைய மனைவியே இந்த மாதிரி பண்றாங்க, இந்த நேரத்திலயும் நீ சும்மா இருக்கியா? பாண்டவர்கள்ல ஒருத்தர் கூட திரௌபதி மாதாவை காப்பாத்தல. கடைசியா திரௌபதி மாதா என்ன பண்ணாங்க, ரெண்டு கையையுமே ஆகாசத்துல தூக்கி, ஏ கிருஷ்ணா மாதவா பாகி பாகி அப்படின்னு அழுதாங்க. ரைட், ரொம்ப நாளைக்கு சென்று ஒரு நாளைக்கு திரௌபதி மாதா கிருஷ்ணரை பார்த்துட்டு கேட்டாங்க, அவ்வளோ நேரம் நான் கூப்பிட்டு இருந்தேனே, நீ ஏன் வரவே இல்லை அப்படின்னு. கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நீ வந்து சாரியை பிடிச்சுக்கிட்டே கூப்பிட்ட, அதான் நான் வரல. ரெண்டு கையும் முட்டு உனக்கு அபயமே இல்லை, நிர்பயம், நான் தான் கத்தின்னு கூப்பிட்ட பார், அப்பவே நான் வந்துட்டேன். அப்போ அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், கையை வச்சிருக்காங்களா விட்டுருக்காங்களா, அது பார்க்கக்கூடிய நேரமா அது. அதனால நம்ம என்ன பண்றோம், முதலே கையை தூக்கிறோம், பிரச்சனையே வேண்டான்னு சொல்லிட்டு. ரைட், இது வந்து சரணாகதி நமஸ்காரம் அப்படின்னு பேர். அதாவது கிருஷ்ணா, ஹே மாதவா, என் கையில ஒண்ணுமே இல்லை, இந்த உலகத்துல எல்லாம் நீ பம்பரமாய் ஆட்டி வைக்கிறாய், நாங்க பம்பரமா சுத்துறோம், என்ன நடக்கும்னு சொல்ல வெளியில இறங்கி போறோம், கார்ல ஏறதுக்கு முன்னாடி தடுக்கி விழுந்தாலும் விழுந்துருவோம், நம்ம கையில ஒண்ணு, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் தான் எல்லாம் செய்யறேன், ஒன்னும் செய்யறது கிடையாது, எல்லாம் பகவான் ஆட்டி விக்கிறார், நம்ம ஆடிக்கிட்டே இருக்கிறோம், அவ்வளவுதான். அதனால சரணாகதி நமஸ்காரம் அப்படின்னு இதுக்கு பேர். ரெண்டு கையையும் தூக்கிக்கிட்டு பகவத் நாமம் ஜபம் பண்றது. ஓகே, எஸ், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. சரி, உங்க பேர் என்ன? ராகுல். இப்ப நீங்க மூணு அண்ணம் பண்ணீங்க இல்லையா, ஒன்னு பஞ்சாங்க நமஸ்காரம், இனி ஒன்னு சாஷ்டாங்க நமஸ்காரம் ஃபுல்லா உளுந்து, மூணாவது சரணாகதி. இந்த மூணுல எது ஈஸி? வெரி குட், தேங்க்யூ. ரொம்ப ஈஸி, கஷ்டப்பட்டு உழுகவெல்லாம் வேண்டாம் இல்லையா. இது வந்து சரணாகதி நமஸ்காரம் அப்படின்னு பேர். ரைட், இந்த மாதிரி மூன்று விதமான நமஸ்காரங்கள் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப, இது ராமாயணத்தினுடைய பாகம் கிடையாது, தெரிஞ்சுக்கிறது நல்லது. சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமான் கி, தசரத சக்கரவர்த்திக்கு முதல் குழந்தை சாந்தா அப்படின்னு பேர், ஒரு பெண். இவங்க வந்து ராமர் பரதர் லக்ஷ்மண சத்ருக்னன் பிறக்கிறதுக்கு எவ்வளவோ வருடங்களுக்கு முன்னதாகவே பிறந்தவங்க சாந்தா. ஆனா இந்த குழந்தை பிறந்தப்போ அதுக்கு ஏன் பேருன்னா, அந்த அளவுக்கு அந்த அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்தா எவ்வளவு கோபமா வர்றவங்க கூட அதனுடைய முகத்தை பார்த்தா அப்படியே சாந்தமா ஆயிடுவாங்களாம். நம்ம ஊர்லயும் நிறைய பேருக்கு சாந்தின்னு பேர் வச்சிருப்பாங்க, காளி மாதிரி இருப்பாங்க அப்படியே பார்த்தா. ரைட், அந்த அளவுக்கு சாந்தமா இருப்பாங்களாம் அந்த குழந்தை. அப்ப அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக ரோமபாத சக்கரவர்த்தி ஜனக மகாராஜா இப்படி பல அரசர்களும் அந்த குழந்தைய பார்க்க வந்தாங்க. வந்தவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தையை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் அந்த குழந்தையை வசீகரித்தது அந்த குழந்தை. அப்போ தசரத மகாராஜாவுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர் பேரு ரோமபாத மகாராஜா, அவருக்கு அந்த வீட்டுக்கு வந்து குழந்தைய பார்க்க வந்துட்டு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவங்க ரெண்டு பேருனுடைய சிந்தனைகள், செயல்கள், மனம் இது எல்லாமே ஒன்றுதான். இரண்டு உடலா இருந்தா கூட அவங்க சிந்தனை ஒன்னா இருந்தது. யார் ரெண்டு பேரு? ரோமபாத சக்கரவர்த்தியும் தசரத சக்கரவர்த்தி. அப்ப அந்த பர்த்டேக்கு வந்தவர் கேட்டாரு தசரத மகாராஜிட்ட, உன் குழந்தை சாந்தா ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு தந்துடுவியா அப்படின்னு கேட்டார். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் இந்த காலத்துல நடக்குமா? வீட்டுக்கு நீங்க பர்த்டே கூப்பிட்டுருக்கீங்க, வந்து கேக்கு சாப்பிட்டுட்டு குழந்தைய நான் எடுத்துட்டு போறேன்னு சொன்னா. ரோமபாத மகாராஜா கேட்கவே தசரத மகாராஜாவினுடைய நெருங்கிய நண்பர் அவர், அவரை பத்தி முழுசா தசரத சக்கரவர்த்திக்கு தெரியும். அவர் நினைச்சார், நான் இந்த குழந்தைய வளர்க்கறத விட ரோமபாதர் வளர்த்தா அதுக்கு இதை விட நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சார். இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் கலியுகத்துல பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி சிந்திச்சு ரோமபாதர் கண் கசி அப்படியே கண்ணிலிருந்து தண்ணி வர தான் பெற்ற மகளை வந்து தானமா ரோமபாத மகாராஜா கொடுத்தார். ரோமபாத மகாராஜா தன் உயிரினும் மேலாக அந்த பெண்ணை நேசித்து வளர்த்தார். யார? சாந்தா. ஒரு நாளைக்கு அந்த அரசர் தப்பு பண்ணின போது, ரோமபாதர் ஒரு தப்பு பண்ணின போது, ரோமபாதரின் முழு அரசாங்கமும் அந்த நகரமும் அந்த நாடும் பெரும் வறட்சியில போய் விழுந்துதான். அதாவது நான் முதல் நாள் சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது கணவன் வந்து புண்ணியம் பண்ணுனா அது யாருக்கு போகும்? மனைவி குழந்தைகளுக்கு போகும். கணவன் பாவம் பண்ணா யாருக்கு போகும்? யாருக்கும் போகாது, அவருக்கு தான். மனைவி வந்து பாவம் பண்ணா யாருக்கு போகும்? கணவனுக்கு போகும். ஆனா மனைவி புண்ணியம் பண்ணா அவங்க கூட இருக்கும். அதே மாதிரி நமக்கு தெரியறது இல்ல, கல்யாண வீட்டுல எல்லாம் அப்படி நின்னுப்போம், அவன் பாரு என்ன அகங்காரம், என் காலில் மட்டும் உழுகல அவன் காலில எல்லாம் உழுந்தான். நமக்கு தெரியறது இல்ல. ஓரோ மனிதனும் வந்து காலை பிடிக்கும் போது அவங்க செய்யற பாவத்துல ஆறுல ஒரு பங்கு நமக்கு வந்துருவான். தெரியும், இத வேற காலை வேற நீட்டி வச்சுட்டு உட்காந்துப்பாங்க வந்து உழுடா உழுடா. அதாவது எங்க குருநாதர் அந்த மாதிரி பெரிய உயர்ந்த மனிதர்கள் மகாத்மாக்கள் எல்லாம் இருக்காங்க, நாங்க அவங்கள பார்த்திருக்கோம். அப்படியே ஜனங்க வந்து காலில் உழுகும் போது அவங்க வந்து இந்த ஆமை கூண்டுக்குள்ள போ, ஆமையை பார்த்துருக்கீங்களா, அதனுடைய ஷெல்லுக்குள்ள அந்த கூண்டுக்குள்ள போற மாதிரி இப்படி பின்னாடி போயிட்டே இருப்பாங்க, தெரியறது இல்லை என்னன்னு. ஆனா நம்ம அரசியல்வாதிக தாத்தா பாட்டிகள்லாம் என் காலில் மட்டும் உழுகல, என்ன கொழுப்பு இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு தெரியல. தாத்தா சாக போற நீ, இவங்க எல்லாம் வந்து காலில் உழுந்தா இருக்கிற தலைவலியே தாங்க முடியல, எவ்வளவு வரும்? ஓரோ மனிதனின் ஆறுல ஒரு பங்கு பாவம் இவங்களுக்கு வரும், ரைட்? அப்ப அந்த மாதிரி அப்போ இந்த ரோமபாத மகாராஜா ஒரு தப்பு பண்ணினதுனால அரசன் அப்படிங்கும் போது பிரஜைகளுடைய அனைத்து பங்குல ஆறுல ஒன்னு எடுத்துக்கிறாங்களாம் அரசர்கள். யோசிச்சு பாருங்க, அதனாலதான் இந்த அரசியல்வாதிகள் தெரியவே மாட்டேங்குது, சண்டையை போட்டிருக்காங்க. நம்ம ஊர்ல 60 வயசான எல்லாருக்குமே ரிட்டையர்மெண்ட் இருக்கு இல்லையா, எல்லாம் ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சா சரி பேங்க்ல வேலை செஞ்சு எல்லாத்துலயுமே ரிட்டையர்மெண்ட். ஏன் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா வயசானா புத்தி நேர ஒர்க் ஆகாது, ஒரு பொருளை எங்க வச்சோங்கிறதே ஞாபகம் இருக்காது, வச்ச இடத்த விட்டுட்டு பாக்கி எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவம் யாருக்காவது இருக்கா பாருங்க, எல்லாருக்குமே இருக்கு, 60க்கும் இருக்கு 20க்கும் இருக்கு, ரைட்? வயசானா எதை பண்றோம் எங்க பண்றோம் எப்படி பண்றோம் அப்படிங்கிற கவனம் இல்லாம போயிடுதே, அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம அரசியல்வாதி 90 ஆனாலும் சேர விட மாட்டாங்க. இவங்கெல்லாம் கையெழுத்து போட்டு நம்ம நாடு என்ன ஆக போகுதுன்னே தெரியல, ரைட்? அப்போ இந்த அரசர் ரோமபாத சக்கரவர்த்தி ஒரு தப்பு பண்ணதுனால அந்த அரசே அந்த நாடே வந்து பயங்கரமான வறட்சியினால் பாதிக்கப்பட்டது. வருஷங்களா மழையே கிடையாது, தண்ணியே கிடையாது, பசுமாட்டினுடைய மடியிலிருந்து பால் வரல, ஒரு புல் குடிக்கு புல்லு கூட பூமியிலிருந்து வளரவே இல்லை. அந்த அளவுக்கு வறட்சி, மக்கள் எல்லாம் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. பணத்துக்காக இனி ஒருத்தனை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க, சாப்பாட்டுக்காக அவங்களுக்குள்ளேயே பெண் உறவினர்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்ப ரோமபாத மகாராஜா கேட்டார், என்ன பண்றது இந்த வறட்சியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு? உடனே முனிவர்கள்லாம் சொன்னாங்க, ரிஷ்யசிருங்கன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முனிவர் காட்டுல இருக்கார், அவர் வந்து யாகம் பண்ணுனா போதும், யாகம் பண்ண வேண்டாம், அவர் வந்து அவர் காலை வச்சாலே போதும் மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊர்ல கூட சொல்லுவாங்க, நல்லவங்க இருந்தா மழை பெய்யும், ரைட், அதெல்லாம் உண்மை. நல்ல சிந்தனை பகவத்கீதையில இருக்கு, அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யோ அன்ன சம்பவா யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமூபவா, ஓரோருத்தருடைய கர்ம வினை அனுசரிச்சு அந்த ஊரே, அதாவது இந்த ரூம்ல ஒரு 10 பேர் சிகரெட் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து சிகரெட் பிடிக்கிறது இல்லை, ஆனா அவங்களுக்கு நடுவுல இருக்கிறோம், தெரியாம நம்மளும் சிகரெட் இழுத்துருவோம், அவங்க 10 பேர் இழுக்கிறாங்க, ஆனா அதனுடைய பலன் நமக்கும் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நாட்டுல ஒரு ஊர்ல நல்லவர்கள் அதிகரித்து கொண்டே வந்தால் அவங்களுக்கு பெய்யக்கூடிய மழை நமக்கும் சேர்ந்து பெய்யுமா, ரைட். அப்ப ரோமபாதர ரிஷ்யசிருங்க முனிவரை கொண்டு வந்தால் ரோமபாத மகாராஜாவின் ராஜ்யத்துல மழை பெய்யும் அப்படின்னா. ஆனா இந்த ரிஷ்யசிருங்கர் வந்து விபாண்டகன் அப்படிங்கிற முனிவருடைய மகன், இவருக்கு வந்து பௌதீகமான ஒண்ணுமே பிடிக்காது, ஏதோ ஒரு பொம்பளை அவரை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பெண்கள்னாலே பிடிக்காது. யாருக்கு? ரிஷ்யசிருங்கர்ல அவருடைய அப்பாக்கு, விபாண்டக முனிவருக்கு. விபாண்டக முனிவர் பெண்கள்னாலே பயங்கர கோபம், அவர் வீட்டில் இருக்கிற பசுமாட்டு கூட ஆம்பளையோட பேரை வச்சிட்டார். சாதாரண பசுமாட்டுக்கு என்ன பேரை வைப்பாங்க? பெண்கள் பேரு, லக்ஷ்மி, சாவித்ரி, சரஸ்வதி, பத்ரகாளி, பத்ரகாளி இல்ல, நல்ல பேரெல்லாம் வைப்பாங்க, ரைட். ஆனா இந்த விபாண்டக முனிவர் அவருடைய ஆசிரமத்துல இருந்த பசுமாட்டு கூட ஆம்பளைய பேரை வச்சு, அந்த அளவுக்கு கோபம் பெண்கள்னாலே, ரைட். ஒரு நாளைக்கு சிவன் வந்து கேட்டார் விபாண்டக முனிவர்கிட்ட, ஏன்பா இப்படி பொம்பளைகளை போட்டு நீ வெறுக்கிற? அப்ப அவர் கேட்டார் சிவன் கிட்ட, நீங்க அதிகமா பேசாதீங்க, விஷம் குடிச்ச பேர்ல பார்வதி உங்க கழுத்தை தான் பிடிச்சாங்க, முதல்ல மனைவினாலே உங்க கழுத்தை தான் ஃபர்ஸ்ட் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டார். சிவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, பேசாம திரும்பி வந்துட்டார் அவர். அப்ப அந்த மாதிரி விபாண்டக முனிவர்களுக்கு பெண்கள், அவருக்கு வந்து பெண்கள்னாலே அறவே பிடிக்காது. ஆனதுனால கங்கா நதி கூட, கங்கா நதி ஆனா பெண்ணா? ஆனா பெண்ணா? நதிகள் எல்லாம் இறைவனினுடைய புதல்விகள், தீர்த்தங்கள் குளங்கள் எல்லாம் இறைவனுடைய ஆண்மகன்கள். அதனால நதிக்கெல்லாம் கங்கா, ஜமுனா, சரஸ்வதி, கோதாவரி அப்படி எல்லாம் பெண்களுடைய பேர். நதிகள் எல்லாம் வந்து பகவானுடைய புதல்விகள், பெண் குழந்தைகள். குளங்கள் புஷ்கர தீர்த்தம், பிரயாக தீர்த்தம், பிரபாச தீர்த்தம், இந்த தீர்த்தங்கள் எல்லாம் ஆண்கள். அப்ப இந்த மாதிரி புண்ணிய நதியில போய் குளிச்சோம்னா வீட்டுல குளிக்கும் போது நம்மளுடைய ஜட உடல் வந்து சுத்தமாகும். புண்ணிய நதியில, புண்ணிய குளத்துல குளிக்கும் போது நம்ம ஆன்மீக உடல், மனது, புத்தி, அகங்காரம் ஆகிற அந்த அந்த சூஷ்மமான உடல், அது சுத்தமாகும். அப்ப நதிகள் எல்லாம் யாரு? பெண்கள் இல்லையா? ஆனா ஒரு நதி மட்டும் ஆண் நதியா போயிடுச்சான். அதனால இன்னைக்குமே அது வந்து பூஜைக்கோ ஒண்ணுக்கு எடுக்க மாட்டாங்க. அது என்ன நதின்னு தெரியுமா உங்களுக்கு? பிரம்மபுத்ரா. அது வந்து ஆண், புத்ரி இல்ல, புத்ரா, அது ஆண். அதனால இன்னைக்கும் அது சபிக்கப்பட்ட நதி. அந்த நதியோட தண்ணி வந்து பூஜைக்கே எடுக்க மாட்டாங்க, ரைட். சரி, அது போகட்டும். இந்த விபாண்டக முனிவருடைய ஆசிரமத்துல வந்த கங்கா நதி கூட விபாண்டக முனிவரை பயந்து அப்படியே ஒரு யூ-டர்ன் அடிச்சு போயிடுச்சான். அவர் ஆசிரமத்து வழியா ஓடல, அப்படி சுத்தி போயிடுச்சு. அந்த மாதிரி விபாண்டக முனிவருக்கு பெண்களை அறவே பிடிக்காது, அந்த அளவுக்கு வெறுத்தார் அவர். அவருடைய மகன் ரிஷ்யசிருங்கன், அந்த ரிஷ்யசிருங்கனுக்கு பெண்ணுடைய வாடை என்னன்னே தெரியாம வளர்த்திட்டார். அந்த ரிஷ்யசிருங்க முனிவருக்கு இப்படி பெண்கள் அப்படின்னு சொல்லி இயற்கையில யாரோ இருக்காங்கன்னு கூட தெரியாது. அவர் வாழ்நாள்ல பார்த்தது பூரா ஆண்களைத்தான், சந்நியாசிகள், முனிவர்கள், ரிஷிவர்கள், இவங்களை மட்டுமே பார்த்திருக்கார், பெண்களை பார்த்ததே கிடையாது. அங்க அந்த அந்த அதுவா ஆசிரமத்து பக்கத்துல ஏதாவது பெண் விலங்கு வந்தா கூட விபாண்டக முனிவர் ஓட்டி விட்டுருவார், அதை தள்ளி விட்டுருவார். அந்த மாதிரி பெண்களையே அவர் பார்த்தது கிடையாது. யாரு? விபாண்டகன் இல்ல, ரிஷ்யசிருங்கர், ரிஷ்யசிருங்க முனிவர். அப்போ ரோமபாத மகாராஜ் சொன்னாரு, இவரை கொண்டு வந்து பூஜை பண்ணும், எப்படி அவங்க அப்பா விடுவாரா அவரை? ரைட், என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாருக்கும் பயம் விபாண்டக முனிவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு, ஏன்னா வெட்டிக்கிட்டி போட்டாலும் போட்டுருவாரு, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப அதனால் அந்த அரசர் வந்து தீர்மானம் பண்ணார், தன் அரண்மனையில் இருக்கக்கூடிய அழகான டான்சர்ஸ், நடனமாடக்கூடிய மங்கைகளை அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்சார். அவங்களே பயந்துட்டாங்க, நம்ம உயிரோட போறோம், திருப்பி வரும்போது தலை இருக்காது, உடல் மட்டும்தான் வரும், விபாண்டக முனி என்ன பண்ணுவார். ஆனால் அரசனின் கட்டளை, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப இந்த பெண்கள் எல்லாம் நேரா ரிஷ்யசிருங்கர் முனிவருடைய ஆசிரமத்துக்கு போய், விபாண்டக முனிவர் அங்க இல்லாத நேரத்துல பாட்டு பாடுறதும் ஆடுறதும் பூக்களை பறிக்கிறதும் இதெல்லாம் பண்றாங்க. ரிஷ்யசிருங்கர் பார்த்தார், ஏதோ ஒரு முனிவர் கூட்டம் வந்திருக்கு ஆசிரமத்துக்கு அப்படின்னு நினைச்சார். ஏன்னா அவங்க அப்பா சொல்லியிருக்கார், எப்பெல்லாம் முனிவர்கள் வர்றாங்களோ அப்ப போய் அப்படியே சாஷ்டாங்கமா உழுது பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது உண்மை. சந்நியாசிகள் இந்த மாதிரி மகாத்மாக்கள் பாதத்துல விழணும். ஆனா கலியுகத்துல அவங்கள பார்க்கறது கஷ்டம். எவ்வளவு பேர் ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்க, ரங்கநாத பெருமாள் கோயில் திருச்சி எல்லாருமே போயிருக்கீங்க. அங்க ஒரு அதிசயம், இன்னைக்கு போனாலும் சரி, 1100 வருடங்களான ராமானுஜாச்சாரியாரின் திருமேனி இப்பவும் அங்க இருக்கு. ராமானுஜாச்சாரியார் கேள்விப்பட்டிருக்கீங்கள? அவர் வந்து சமாதி அடையக்கூடிய நேரம் சில நாட்களுக்கு முன்பாக அவர் தன்னுடைய சீடனை கூப்பிட்டு, அருமை சீடன் கிட்ட சொல்றாரு, இனி 3 நாள்ல நான் சமாதி ஆயிடுவேன், என்னுடைய அனைத்து சீடர்களும் இந்த கிராமத்துல எல்லாம் இருக்காங்க, நீ இந்த செய்தியை போய் அவங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு சீக்கிரமா வந்துரு அப்படிங்கிறார். உடனே அந்த சிஷ்யன் சொல்றாரு, குரு ராமானுஜாச்சார் அவர்கிட்ட சொல்றார், நான் தாசன், நான் திரும்பி வந்து உங்களை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க சமாதி இருக்கணும், எனக்கு நீங்க வந்து அதை வந்து ஒரு சத்தியம் பண்ணி. உடனே ராமானுஜர் சிரிச்சுக்கிட்டு, நீ வர வர நான் காத்திருப்பேன். ஓடுறார். ஒரு இடத்துல மனசுக்கு துக்கம் வேற, தன்னுடைய குரு இந்த உலகத்திலிருந்து பிரியறாரே அப்படின்னு. அந்த அளவுக்கு சீடர்களுக்கு குருக்கு மேல ஒரு ஈடுபாடு இருந்தது. இந்த காலத்துல இருக்கிற உறவு மாதிரி எல்லாம் கிடையாது அந்த உறவு, உண்மையான உறவு. அதற்காக அவங்க எதையும் செய்ய தயாராவாங்க. ஓடினார் அந்த சீடன் பக்கத்து கிராமத்துல, அந்த பக்கம் இந்த பக்கம் தன்னுடைய குரு சமாதி ஆக போற விஷயம் மற்ற சீடர்கள் கிட்ட எல்லாம் சொல்லி, அவங்க கதறி அழுக, இவர் அழுக, மனதுல வந்து துக்கமும் எல்லாம் நிறைஞ்சு அவர்னால சாப்பிடக்கூட மறந்துட்டார், பைத்தியக்காரம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கார் ஒரு சீடன் வீட்டுக்கும். அப்புறம் கடைசியில் இந்த செய்தி எல்லாம் சொல்லி ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார். ஆனா அவர் வர்றதுக்கு முன்னாடியே ராமானுஜர் சமாதி அடைந்து விட்டார். அதுக்குள்ள அப்புறம் என்னாச்சு, இவர் வந்து ரங்கநாத சுவாமி கோயிலுக்குள்ள சமாதி ஆயிட்டார். கோயிலுக்குள்ள யாரையாவது அடக்கம் பண்ணுவாங்களா? தென்னாட்டுல பண்ண மாட்டாங்க, வடநாட்டுல பண்ணுவாங்க. நார்த் இந்தியால சன்னியாசிகளுடைய உடம்ப கோயில் உடலை வந்து கோயிலே சமாதி பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பண்ண மாட்டாங்க. கோயிலுக்குள்ள யாரு இறந்தவங்க உடல், ஆனா ராமானுஜருடைய உடல் இதை வந்து ராஜகோபுரம் வழியா கொண்டும் போக முடியாது, இதை வந்து ராமானுஜரின் உடலை தூக்கி வீசவும் என்ன பண்றதுன்னே தெரியல பிராமணர்களுக்கு. ரங்கநாதர் அவங்க கனவுல வந்து சொன்னார், ராமானுஜன் எந்தாசன், அவன் வந்து அனந்தன், அனந்தன் ராமானுஜரா வந்திருக்கார், அதனால அவருக்கு வந்து என்னுடைய வசந்த மண்டபத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் பகவான். ரங்கநாதர் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா வசந்த மண்டபம் இருக்கு. எப்படின்னா இந்த தென்னாட்டுல பெருமாள் பகவான் ஒரு இடத்துல இருப்பார், லட்சுமி தேவி வேற கோயில் இருப்பாங்க. என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல, நம்ம பிரிச்சு வச்சிருவோம் அவங்க ரெண்டு பேரையும். நாராயணர் ஒரு இடத்துல இருப்பார், லட்சுமி தேவி வேற கோயில் இருப்பாங்க. ஆனா வருடத்துல சில நாட்கள் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்து வசந்த மண்டபத்துல இருப்பாங்க. அந்த அளவுக்கு சந்தோஷமான ஒரு திருவிழா. அந்த மண்டபத்துல ராமானுஜர் சமாதி வைக்க சொன்னார். யாரு? ரங்கநாத சுவாமி. சமாதியும் வச்சுட்டாங்க. இந்த சீடன் திரும்பி வர்றாரு, தலையில் அடிச்சு முடியெல்லாம் இழுத்துக்கிட்டு கண்ணீரால அழுது கண்கள் எல்லாம் சிவந்து ரொம்ப சங்கடமா வர்றாரு. ராமானுஜர் சமாதி அடைஞ்சிட்டார், சமாதி வச்சாச்சு. அங்க வந்து அந்த சமாதிக்கு முன்னாடி தன் தலைய கல்லால் அடிச்சுக்கிட்டு, இனி இந்த உடல்ல உயிர் இருந்து என்ன பிரயோஜனம், குருவினுடைய தர்சனம் கடைசியில கிடைக்காத நான் எதுக்கு அப்படின்னு அழுத்து புலம்ப ஆரம்பிச்சார். அவர் கண்ணு முன்னாடி 1000 பக்தர்களுக்கு முன்னாடி ராமானுஜருடைய திருமேனி அப்படியே மண்ணுக்குள்ள இருந்து மேல வந்தது. 1100 வருடங்களாச்சு, அந்த உடல் இப்பவும் ரங்கநாதர் கோயில் இருக்கு. எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க? நிறைய பேர் பார்த்திருக்கீங்க. இத போய் பாருங்க. இன்னைக்கும் அறிவியல்னால விளக்கப்படாத ஒரு உண்மை அது. நம்ம உடம்பு செத்து போனா எவ்வளவு நாள் வச்சிருப்பாங்க? ரெண்டு நாள். அதுக்குள்ள நார ஆரம்பிச்சிடும். அது சொந்த குழந்தைகளே வந்து தூக்கி போட்டுருவாங்க, இது வச்சிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி லெனின், மாஸ்கோல லெனினுடைய உடல் வச்சிருந்தாங்க 200 வருடங்கள். கோடிக்கணக்கில் அதுக்கு செலவு பண்ணாங்க, அதை அப்படியே பாதுகாத்து வைக்கிறக்காக. அப்படி இருந்தும் அது அழுக ஆரம்பிச்சிருச்சு. கோவால சென்ட் பிரான்சிஸ் உடல் வச்சிருக்காங்க, நீங்க போய் பார்த்தா தெரியும். பக்கத்துல வச்சிருந்தாங்க, இப்ப தூரமா வச்சிட்டாங்க. ஏன்னா அழுது அழுகி அப்படியே. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நாளைக்கு இதை வைக்க முடியும் இந்த உடம்ப? ஆனா ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாம, பிரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம, மருந்துகள் இல்லாம, ஏசி பாக்ஸ் ஒண்ணுமே இல்லாம, ஓபன் ஏர் அப்படியே நம்ம கண் முன்னாடி 1100 வருடங்களாக ராமானுஜருடைய திருமேனி இப்பவும் இருக்கு. இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது? இது வந்து நான் ஒரு அதிசயம்லாம் சொல்ல, யாருக்கு வேணா அந்த ஊர்ல போய் பார்க்கலாம். அங்க போய் அங்கத்த பூஜாரிகள் உடையவர் சந்நிதி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கொண்டு காமிப்பாங்க. விளக்கு பத்த வச்சு அப்படியே அந்த ஸ்கின் மட்டும் கொஞ்சம் டார்க்கா இருக்கு, கருப்பா இருக்கு, அவ்வளவுதான். நகங்கள் தெரியும், கண்மணிகள் தெரியும், அப்படியே உட்கார்ந்துருக்கார் ராமானுஜர். ராமானுஜாச்சாரிய கீ. இதெல்லாம் பயங்கரமான உண்மைகள். அந்த திருமேனி இன்னைக்கு இருக்கு. என்னைக்காவது நீங்க திருச்சி போனீங்கன்னா, ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா, கண்டிப்பா போய் பார்க்கணும். ரைட், பார்ப்பீங்களா இல்லையா? பாருங்க, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் தான் பார்க்கணும். பாக்கி எல்லாம் வரும், ஷாப்பிங் மாலு அது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ரைட், சரி. அப்போ இந்த ரிஷ்யசிருங்க முனிவரை வந்து கொண்டு வந்துட்டா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ரிஷ்யசிருங்க முனிவர் பார்த்தாரு, புதுசா என் ஆசிரமத்துக்கு நிறைய சன்னியாசிகள்லாம் வந்திருக்காங்க. இந்த சன்னியாசிகளை நான் எப்பவும் பார்த்த மாதிரியே கிடைக்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்களே அப்படின்னு இவர் மனத்துக்குள்ள. உடனே என்ன நினைச்சு, என்ன இவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க? சன்னியாசிகளை பார்த்தா உடனே போய் சேவை பண்ணும். ஓடுற ரிஷ்யசிருங்கர் ஓடி போய் அவங்க பாதங்களை அமுத்தி கொடுக்க, அவங்க பாதங்கள் அபிஷேகம் பண்ண, அவங்களுக்கு பழங்களை கொடுக்க, அதை கொடுக்க, இதை கொடுக்க. ராத்திரி வந்து அப்பா கிட்ட சொல்றார் விபாண்டம், அப்பா இன்னைக்கு புதுசா நிறைய சன்னியாசிக வந்திருந்தாங்க. நான் எவ்வளவோ 1000 சன்னியாசிகளை சேவை பண்ணியிருக்கேன், ஆனா இன்னைக்கு கிடைச்ச சந்தோஷம் வேற என்னைக்குமே கிடைச்சது இல்லை அப்படின்னா. அவங்களையெல்லாம் சேவை பண்ணும் போது இந்த பௌதிக லோக, இந்த லௌகீக, இந்த வாழ்க்கையிலிருந்து வேறுபாடுதான் வருது. ஆனா இவங்களை சேவை பண்ணும் போது டெய்லி அவங்களை பார்க்கணும், சேவை பண்ணணும்னு ஒரு பயங்கர ஈடுபாடு வந்து. இன்னைக்கு தான் முதல் முறையா சேவை பண்ணி எனக்கு ஒரு ஈடுபாடு வந்திருக்கு. அப்பாக்கு புரிஞ்சுது என்ன பிரச்சனை. நாளைக்கு நீ அந்த சன்னியாசிகளை பார்த்த அந்த பக்கமே போயிடக்கூடாது, அவங்க வந்து மாயை அப்படின்னு சொன்னார். இல்லாத உன்னை உண்டென்று நம்பி வாழும் வாழ்க்கை தான் மாயை. அதான் நான் முதல் நாள் சொன்னேன் இல்லையா, நம்ம ஹைவேல போகும்போது தூரத்துல தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்கும், ஆனா தண்ணி இருக்காது. கார் பக்கத்துல போனா அந்த தண்ணி கொஞ்சம் கூட அந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் கார் அந்த பக்கம் போனா தண்ணி இனி கொஞ்சம் கூட அந்த பக்கம், ஆனா தண்ணி அங்க உண்மையா இருக்கா? இல்ல. அப்படியே இந்த டெசர்ட்ல பாலைவனத்துல வந்து ஒட்டகம் வந்து இந்த கத்தாள செடி இருக்குல்ல, கள்ளி செடி, தண்ணி தாகம், பயங்கரமான தண்ணி தாகம் ஒட்டகத்துக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க பார்த்தா இந்த கள்ளி செடி எல்லாம் இருக்கும். ஒட்டகம் சீக்கிரம் போய் இந்த கள்ளி செடியை சாப்பிட ஆரம்பிச்சிடும். பக் பக் பக்கம் சாப்பிடும். சாப்பிட்ட உடனே அதனுடைய நாக்கு வாய் உள்வாய் எல்லாம் கிழிஞ்சு ரத்தம் வரும். ஒட்டகம் ரத்தத்தை குடிச்சிட்டு, ஓ கள்ளிச்செடியினுடைய சாறு என்ன இனிமையா இருக்கு அப்படின்னு நினைக்கும். அது கள்ளிச்செடியோட சாரா? சொந்தம் சாறு உள்ள போகுது இல்லையா? இதுதான் மாயை. நமக்கு வந்து நாளைக்கு என் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும், மத்த நாளைக்கு சரியாயிடும், இன்னும் 2 வருஷம் தானே கஷ்டப்பட்டா எல்லாம் ரெடி ஆயிடும் இப்படியே நினைச்சு ஒரு வண்ணாம் கழுதியை கொண்டு போற மாதிரி நம்மளை வாழ்க்கை கொண்டு போயிட்டே இருக்கும். இந்த வண்ணாம் வந்து கழுதுக்கு மேல பூரா துணி, டர்ட்டி கிளோ, அழுக்கு துணி எல்லாம் வச்சு கட்டிடுவான். எவ்வளவு அடிச்சாலும் இந்த கழுதை போகாது, அப்படியே நின்றுட்டு இருக்கும். என்ன பண்றதுன்னு யோசிப்பான். அந்த மூட்டைக்கு மேல ஒரு குச்சியை வச்சு கட்டுவான். அந்த குச்சியில எண்டுல அதனுடைய முன்பாகத்துல புல்லை கட்டிடுவான். ரைட், அப்ப கழுதை பார்த்தா எதை பார்க்கும்? புல்லு. இப்ப சாப்பிடறான்னு சொல்லி பக் பக் பக்குன்னு ஃப்ரண்ட்ல வரும். ஃப்ரண்ட்ல வரும்போது மூட்டையும் போயிடும், ஃப்ரண்ட்ல குச்சியும் போயிடும், புல்லும் ஃப்ரண்ட்ல போயிடும். இந்த கழுதுக்கு புல்லே கிடைக்காது, ஆனா ஊருக்கு வந்து சேர்ந்துருவாது. இந்த மாதிரி நாளைக்கு சரியாயிடும். நாளானிக்கு சரி எல்லாம் சரி அப்படியே நினைச்சு இந்த மாயை வாழ்க்கை நம்மளை உருட்டிக்கிட்டே இருக்கு. அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம். எது வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது நினைக்காது. ஒரு சின்ன இப்ப நான் சொன்னது ஒண்ணு உங்களுக்கு புரியலன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏதாவது சுத்தமா புரியல தான், சரி அதை விடுங்க. இப்ப இந்தியாவில வந்து ஒரு அந்த ஒரு சம்பிரதாயம் இருக்கு. வீட்டுல வந்து வால் கிளாக் இருக்கு இல்லையா, இதை வந்து எல்லார் வீட்லயுமே ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஃபாஸ்டா வச்சிருவாங்க. இங்க அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கா? ஓஹோ, நீங்களும் அப்படித்தானா? எத்தனை பேர் வீட்டுல அந்த மாதிரி இருக்கு? அடக்கடவுள எல்லார் வீட்லயும் அப்படித்தான். இதை வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் முன்னாடி வச்சிருவாங்க. அந்த கிரகநாதன் அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அவருக்கும் தெரியும் 15 நிமிஷம் அதிகம், மனைவிக்கும் தெரியும் 15 நிமிஷம் அதிகம், குழந்தைகளுக்கும் தெரியாது 15 நிமிஷம் ஃபாஸ்ட்னு, அந்த வீட்டு நாய்க்குட்டிக்கும் தெரியாது 15 நிமிஷம் ஃபாஸ்ட். இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு ஓடுவாங்க பாருங்க. சோ டைம் ஆச்சு, நமக்கு உள்ளுக்குள்ள நல்லா தெரியும் அது ஃபாஸ்டா போகுது, நம்ம தான் அதை வச்சோம். இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு ஓடுவோம் பாருங்க, சோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இதுதான் மாயை, நம்மளே கட்டி வச்சுக்கிட்டு நம்மளே அடி வாங்கிக்கிட்டு அதை பார்த்து நம்மளே நம்புறோம். இதுதான் இது புரிஞ்சுதா? கரெக்ட். இது எல்லார் வீட்லயும் இருக்கு, அது புரிஞ்சுது. இல்லாத ஒன்றை உண்டென்று நம்பி ஜடமாக மூடமாக வாழும் வாழ்க்கை தான் மாயை. உண்மை அது கிடைக்காது, ஆனா இன்னைக்கு கிடைச்சிருவோம் நாளை கிடைச்சிருவோம். விபாண்டக முனிவர் சொல்றார் ரிஷ்யசிருங்கர் கிட்ட, இது மாயை. நேத்தைக்கு சன்னியாசிகள் வடிவத்துல வந்தது மாயை, ஆனா நீ அவங்கள போய் சேவை பண்ணாதே அப்படிங்கிறார். அடுத்த நாளைக்கு மறுபடியும் அந்த பெண்கள் வந்தாங்க. அவங்க முதல் நாள் செய்தது மாதிரி அழகா பாட்டு பாடி பூக்களை பறிச்சு மாலை கட்டி, ஆனா ரிஷ்யசிருங்கருக்கு அங்க உட்காரவே முடியல. அவர் கவனம் எல்லாம் எங்க? அந்த சன்னியாசிகள் கிட்ட தான். ரெண்டாவது நாளும் ஓடினார். வாழ்க்கையில முதல் முறையா அப்பா சொன்னதை மீறினார் அவர். ரெண்டாவது நாளும் ஓடி அந்த சன்னியாசிகளை எல்லாம் சேவை பண்ணி ரொம்ப மனசு நிறைய குதூகலமாக சந்தோஷமாக திருப்பி ஆசிரமத்துக்கு வந்தார். வந்துட்டு என்ன செஞ்சார்? நடந்த விஷயம் அப்பா கிட்ட சொல்லல, முதல் முறையா பொய் சொல்ல ஆரம்பிச்சார், முதல் முறையா உண்மையை மறைக்க ஆரம்பிச்சார், எல்லாம் செஞ்சார். போச்சு, மாட்டிக்கிட்டாரு, நம்மள ஒரு ஆள் ஆயிட்டார் அவரு, அவ்வளவுதான். மூணாவது நாள் அப்படியே சன்னியாசிகள் கூட அப்படியே போட் ஏறி போயிட்டார். அவர் வந்து ரோமபாத மகாராஜாவின் ராஜ்யத்தில் அரசுல காலு வெச்சதும் மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஏன்னா இதயத்துல சலனம்ங்கிறதே இல்லாத மனிதர்கள். எந்த அளவுக்கு நம்ம கோபதாபங்களை வந்து கண்ட்ரோல் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே இருப்போம். எந்த அளவுக்கு அதுக்கு அடிமையாகிறோமோ அந்த அளவுக்கு தோத்து போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அந்த ரிஷ்யசிங்க முனிவர் ரோமபாத மகாராஜாவின் அரசில் வந்து நாட்டில் வந்து யாகம் பண்ணி மழை பெய்ததுனால ரோமபாத மகாராஜா பெரும் சந்தோஷம் அடைந்து தன் மகளான சாந்தாவை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அந்த ரோமபாதர் தான் தசரத சக்கரவர்த்திக்கு வந்து யாகம் பண்ணி ராமலக்ஷ்மண பரத சத்ருகன் பிறக்கிறதுக்காக அந்த பிரசாதத்தையும் கொடுத்தார். தெரிஞ்சுதா? ராமரோட அக்கா பிரச்சனை தீர்ந்துதா? சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமான் கி கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதா ரமண ஹரி கோவிந்த ஜெய 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 கோபால ஜெய ஜெய ராதா ரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய. சீதராம் லக்ஷ்மண் ஹனுமான் கீ ஜெய். நேற்றைக்கு வந்து எப்படி ராம லக்ஷ்மண சீதா மாதா சீதா தேவி அவங்க மூணு பேருமே அத்தனை பக்தர்களும் அழுக அத்தனை கோசல நகரவாசிகளும் பிணமாக மாறவே அவங்க வந்து அவங்களுடைய உயிரை வந்து அயோத்தியால விட்டுட்டு ஜடமா அந்த அன்பினால் தோற்கடிக்கப்பட்டு அவங்க காட்டுக்கு போறாங்க. இப்ப நேத்திக்கு சொல்லிட்டு இருந்தோம் எப்படி அந்த வயோதிக பிராமணர்கள் எல்லாம் கண்ணீரை விட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பலனே இல்லாம போயிடுச்சே, இவ்வளவு நாள் கண் முன்னாடி பார்த்து அனுபவிச்சுட்டு இருந்த பிரபு இனி இல்லாம ஆயிடுவாரே அப்படின்னு எல்லாம் கதறி அழுதுகிட்டு அந்த தள்ளாத வயதுல அந்த பிராமணர்கள் ரதத்துக்கு பின்னாடி ஓட ராமச்சந்திர பிரபுவும் திரும்பி பார்க்கிறார். இந்த பிராமணர் எல்லாம் முடியாத வயசுல ஓடி வர்றாங்க. அவங்களுடைய துக்கத்தை பார்த்து, அதாவது மற்றவர்கள் துக்கம் வந்து சொந்தம் தன்னுடைய துக்கமா நினைக்கிறவங்க தான் உயர்ந்த மகாத்மா. அதாவது இந்த மகாத்மா காந்தி எல்லாம் செத்து போனா இந்தியன் தூர்தர்ஷன் டிவியில ஒரு பாட்டு போடுவாங்க. எந்த பொலிட்டீஷியன் செத்து போனாலும் ஒரு பாட்டு போடுவாங்க. தூர்தர்ஷன் டிவி நீங்க யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி ஒரு சேனல் இருக்கு இந்தியாவில், ரைட். ஒரு பாட்டு போடுவாங்க, என்னது, வைஷ்ணவ ஜனதோ தேனே கஹியே பீடு பராயி ஆனேரே பர்துகூபகார் கரே ஜே மன் அபிமான் ஆனேரே. அதாவது உண்மையான வைஷ்ணவன், உண்மையான விஷ்ணு பக்தன், உண்மையான ஆன்மீகவாதி அப்படின்னா மற்றவர்கள் துக்கத்தை வந்து தன்னுடைய துக்கமா எடுத்துக்கொள்வாங்களாம். ஹலோ, மற்றவர்களுடைய துக்கத்தை வந்து தன்னுடைய துக்கமா எடுத்துக்கொள்றவர்கள் தான் உண்மையான ஆன்மீகவாதிகள். அப்போ இந்த வயசான பிராமணர்கள்லாம் வந்து அழுதுகிட்டு வரும்போது ராமருக்கு சங்கடம் வந்து அதை தாங்க முடியாம அவர் ரதத்துல இருந்து இறங்கி அந்த பிராமணர்கள் கூட அப்படி மெதுவா நடந்து போயிட்டே இருக்கார். அயோத்தியா நகரின் கவாடம், அதனுடைய என்ன சொல்றது, அதனுடைய அந்த ஊர்கோடி வர நடந்து போறார். அதுக்கப்புறம் அந்த பிராமணர்கள் கிட்ட சொல்றாரு, நீங்க யாரும் வராதீங்க, நான் வந்து அயோத்தியாவுடைய நன்மைக்காகத்தான் போறேன் அப்படின்னு சொல்லி ரதத்துல ஏறிட்டார். சுமந்திரா கிட்ட சொல்றார், திரும்பி கூட பார்க்காத, யார் கூப்பிட்டாலும் சரி நீ ரதத்தை நிறுத்தாத. அதாவது ரதத்தை வந்து காற்றின் வேகத்துல, ஒரு பெரிய காற்றடிச்சால், சூறாவளி காற்றடிச்சால் என்ன வேகம் இருக்குமோ அந்த காற்றுக்கு, அந்த காற்றின் வேகத்தில் நீ ரதத்தை ஓட்டிட்டு போகணும், நிறுத்தவே செய்யாத அப்படிங்கிறார். சுமந்திரனும் மனதை கல்லாக்கி கொண்டு அந்த ரதத்தை காற்றோட வேகத்துல போகுது. அந்த குதிரைகள்லாம் அப்படியே, அதாவது அந்த நாலு குதிரைகளும் பயங்கரமான வேகத்துல, அந்த குதிரையின் மூக்கிலிருந்து உஷ்ணமான பயங்கர சூடான காத்து, அதனுடைய காதிலிருந்து சூடான காத்து, அந்த ரதங்கள் காற்றினோடவே அந்த குதிரைகள் அப்படியே அப்படி போகுது. குதிரை திரும்பி, ஆனா பின்னாடி இருந்து பிராமணர்கள், வயதானவர்கள், பக்தர்கள், உற்றார் உறவினர்கள் அத்தனை பேரும் கதறி ராமா ராமான்னு அழுகிறாங்க. அந்த குரல் அவங்க பிராணனே வெளியே போன மாதிரி இருந்தது. ஆனா ராமர் மனதை கல்லாக்கிட்டு ஓடுறார். ஆனா பிரஜைகள் என்ன பண்றாங்க, பிரபு நினைக்கல, அவங்களும் பின்னாடி ஓடி வந்துகிட்டே இருக்காங்க. ஓடி வரும்போது சில பிரஜைகள் வந்து தடுக்கி விட்டு விழுகிறாங்க. ஆனா அந்த வயசானவங்க விழுந்தது கூட கவனப்படுத்த கீழப்படுத்திக்கிட்டே ராமா போகாதே போகாதேன்னு அழுகிறான். பிரஜைகள் ஓடி வர்றாங்க, சின்ன சின்ன பசுமாடும் மான்குட்டியும் பின்னாடி ஓடி வருது, பிராமணர்கள் ஓடி வர்றாங்க, பெண்கள் கூட கதறிக்கிட்டு ஓடி வர்றாங்க. அப்புறம் ராமர் கிட்ட சுமந்திரா சொன்னாரு, பிரபு இந்த மாதிரி போய் பிரயோஜனம் இல்லை, நம்ம வேகத்தினால் அவங்களை நிறுத்த முடியாது, அவங்க அன்புனால ஓடி வர்றாங்க, அந்த அன்புக்கு தடையே கிடையாது அப்படின்னார். சரின்னு சொல்லி ராமர் ரதத்தை நிறுத்த சொல்லி மெதுவாக அத்தனை பேரும் பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. ராத்திரி போய் ஒரு காட்டுல படுத்தாங்க. ராமர் தூங்கவே இல்லை, பக்தர்களும் தூங்கல, இருந்தாலும் இவ்வளவு தூரம் ஓடி வந்த களைப்பில் அப்படியே கண்ணயர்ந்துட்டாங்க. தூக்கத்துல போய் ராமர் சுமந்திரனை கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு, நீ ரதத்தை எடுத்துட்டு இடது பக்கமா நீ போயிரு, நாங்க வலது பக்கமா நடந்து போயிடுறோம், காலையில இவங்க எந்திரிக்கும் போது நீயும் இருக்க கூடாது நானும் இருக்க கூடாதுன்னு சொல்லி நடுநிஷி அந்த அர்த்த ராத்திரியில சுமந்திரனை எழுப்பி சுமந்திரன் ரதத்தை எடுத்து இடது பக்கமா போயிட்டார். ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் வலது பக்கமா நடந்து போயிட்டாங்க. அப்படியே காலையில சூரிய உதயத்துல இந்த பக்த கோடிகள் எந்திரிச்சு பாக்குறாங்க. பார்த்தா ராமரை காண அழுதுட்டு ஐயோ என்ன ஆச்சு கதறி அழுகிறாங்க. பார்த்தா ரதம் திரும்பி அயோத்தியா வழியா போயிருக்கு. ஓ பிரபு மனம் மாறிட்டார், நம்ம அன்புனால் அவரை தோற்கடிச்சிட்டோம், இனி நம்ம கூடயே பிரபு இருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரதத்துக்கு பின்ன அந்த போன வழியில போனாங்க. ஆனா பிரபு எந்த பக்கம் போனாரு, அவரு வேறண்டாயிருச்சு. அந்த பிரஜைகள் எல்லாம் திரும்பி அயோத்தியால போனாங்க. ஆனா ராமச்சந்திரமூர்த்தி ராமரும் லக்ஷ்மணனும் சீதா மாதாவும் பெரும்பாலும் மனிதர்கள் நடக்கக்கூடிய வழியை விட்டுக்கிட்டு காட்டு வழி பாதையிலேயா போனாங்களாம். ஏன்னா சரியான வழியில போனா இவங்கெல்லாம் வந்துருவாங்களேன்னு சொல்லி காட்டு வழியில பாதையில போனாங்க. அந்த காட்டு பாதையில அந்த காட்டாளர்கள் காட்டுவாசிகளின் தலைவனான குகனை பார்த்தாங்க. அந்த குகன் அவன் உருவம்தான் காட்டுவாசி, ஆனா மனதுல வந்து ராமரின் திருப்பாதத்தை 24 மணி நேரம் தியானம் பண்ணக்கூடிய ஒரு பரம பக்தர். லக்ஷ்மணனை பார்த்த உடனே கேட்டான், என்ன லக்ஷ்மணா உங்களுக்கு இந்த கதியா? என்னுடைய பிரபுவுக்கு அவருடைய தாமரை இதழ் மாதிரி இருக்கிற பாதம் வந்து இந்த காட்டுல கஷ்டம், இவருக்கு இந்த கதியா? ஒரு வார்த்தை சொல்லு, நான் போய் அந்த பரதனையும் கைகேயையும் கொன்னுட்டு வர்றேன் அப்படின்னு குகன் சொல்ற. உடனே பிரபு சிரிச்சுக்கிட்டு சொன்னார், குகா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நாங்க அன்பாலதான் வந்திருக்கிறோம், எங்களை வந்து சட்டத்தினால கோட்பாடுகள்னால வெளியே விடல, அன்புனால நாங்க வந்திருக்கோம். குகனுக்கு தெரியல காலையிலிருந்து நடந்திருக்காங்க களைப்பா இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன, அவன் சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னா காட்டுல கிடைக்கிற கிழங்குகளும் இந்த ஆற்றுல இருந்து பிடிக்கக்கூடிய மீனையும் தான் அவன் சாப்பிடுவான். உடனே அதையெல்லாம் எடுத்துட்டு மீனை எல்லாம் எடுத்துட்டு பழங்களை எல்லாம் காட்டுல கிடைக்கிற கனிகள் கிழங்குகள் மீன் இதெல்லாம் கொண்டு வந்து அன்பால கொண்டு வந்து ராமருக்கு முன்னாடி படைக்கிறான். பிரபு சாப்பிடுங்க, நீங்க இவ்வளவு தூரம் நடந்து களைப்பா வந்திருப்பீங்களே சாப்பிடுங்கிறான். ராமச்சந்திரமூர்த்தி அதை பார்க்கிறார். பார்த்தா அதுல மீன் இருக்கு. அதாவது உண்மையான ஒரு கலாச்சாரம் உள்ள மனிதன் சாப்பிடக்கூடாத உணவு. உடனே ராமர் அதை தொட்டுக்கிட்டு, நான் அது ஏற்றுக்கொள்றேன், ஆனா குகா எனக்கு வேண்டாம். குகனுக்கு பயங்கர சங்கடமாய் போச்சு, ஏன் சாப்பிடல, நம்ம சமைச்சது சரியில்லையோ, உப்பு போட்டது கரெக்ட், அவனுக்கு தெரியல இது சாப்பிடக்கூடாது. முழு நாள் உட்கார்ந்து யோசிக்கிறான். ராத்திரி ராமர் தூங்கினதுக்கு அப்புறம் லக்ஷ்மணனை போட்டு போய் கேட்கிறான், ஏன் பிரபு சாப்பிடல? அப்ப சொல்றார், அனைத்து உயிரினங்களுமே இறைவனுடைய அம்சம்தான், அது மனிதனானாலும் சரி மிருகங்களானாலும் சரி செடி கொடிகளானாலும் சரி அனைத்துமே ஆத்மா தான். ஒரு அண்ணன் வந்து தன் உணவுக்காக தம்பிய கொல்றதே கிடையாது. நேத்தைக்கு நம்ம சொன்னோம், நேத்தைக்கோ முந்தா நேத்தைக்கோ, நம்ம வந்து நம்மளுடைய மானத்தை மறைக்கிறதுக்காக நேராக உடை அணியவில்லை என்றால் டிரெஸ் எல்லாம் போடலன்னா என்னவா பிறப்போம், மரமா பிறப்போம். அப்ப அந்த மரம் யாரு, ஏன் ஒண்ணு விட்ட பேர, நம்ம சொந்தக்காரன் தான் மரமா நிக்கிறான் இல்லையா. நீங்க போய் பாருங்க இந்தியால சென்னையில எல்லாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்ல கழுதையெல்லாம் இருந்தது, பன்னிக்குட்டி எல்லாம் இருந்தது இல்லையா, நிறைய நாய் இருந்தது, பூனை இருந்தது, கழுது எல்லாமே இருந்தது ரோட்ல. இப்ப அதெல்லாம் இருக்கா? இல்ல, சென்னையில கழுத ஒண்ணும் கிடையாது, எல்லாம் எங்க போச்சு, எல்லா ஊர்ல ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் போட்டு நடந்துட்டு இருக்காங்க இல்லையா. உண்மைதான், பாருங்க விலங்குகளுடைய எண்ணிக்கை எல்லாம் குறைஞ்சிட்டு வருது, எது கூடுது, மனுஷன் மட்டும். இப்ப நம்ம வேர்ல்டு நம்பர் ஒன் ஆயிட்டு இருக்கோம், இப்ப செகண்ட்ல இருக்கோம், சீக்கிரம் ஃபர்ஸ்ட் ஆயிடுவோம் இல்லையா. மனிதனுடைய எண்ணிக்கை மட்டும் அதிகரித்து கொண்டே போகிறது இல்லையா. ஆத்மாக்கள் தான் புனரபி ஜனனம், அதாவது நம்மளுடைய மரணம் கடைசி நேரத்துல என்ன சிந்தனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே பிறப்போம் அப்படின்னு. கோயில்ல போய் செருப்பு திருடிட்டு போனா என்னவா பிறப்போம், செம்மறியாடு, கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. கல்யாண வீட்டுல போய் தனியா சாப்பிட்டா எலி. அப்ப அவங்க எல்லாம் யாரு, வேற யாராவதா, நம்ம தான். அதனால நம்மளுடைய அனைத்து வேதங்கள் நம்ம மதத்துல மட்டும் கிடையாது எல்லா மதத்திலையுமே இது சொல்லி இருக்கு. பைபிள்ல அழகான ஒரு வேர்ட் இருக்கு, எவன் ஒருவன் தன்னுடைய வயிற்றினை ஸ்மசானம் ஆக்குறானோ அவனுடைய பிரார்த்தனை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வயிறப்ப கிரிமட்டோரியம் ஆகும், மயானமாக வயிறப்ப மாறும், இதெல்லாம் உள்ள போட்டு புதைக்கும் போது தான் மாறும் இல்லையா. யோசிச்சு பாருங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கெல்லாம் இது பிடிக்காதுன்னு, அதனால இருந்தாலும் சொல்றேன் ரைட். இந்த டாபிக் சொல்லணுமா இல்ல தாட்டி போயிடலாமா? சத்தமே காணோம். இந்த டாபிக் கண்டினியூ பண்றதா இல்ல அதை தாண்டி போறதா? கண்டினியூ பண்ணணும்னு சொல்றோம், கை உயர்த்துங்க பார்க்கலாம். பரவாயில்லையே, இருந்தாலும் பிடிக்காது நான் சொல்றேன். அதாவது ஒரு சின்ன கோழி குஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து 10 வருடமோ 15 வருடமோ வாழணும், அதனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், 5-10 வருஷம் தான். ஆனா இந்த கோழி குஞ்சு என்ன பண்ணும், கோழி என்ன பண்ணுவாங்க, 1 வருஷம் 2 வருஷம் தின்னு அதை வெட்டி சாப்பிடுவான். அப்ப அதனுடைய உயிர் என்னாச்சு, ஆத்மா அடுத்த உடல்ல போயிடுச்சு, ஆனா அதனுடைய உணர்வு இப்பவும் கோழி தான். அதாவது 5 வயது குழந்தைக்கு 5 வயதுன்னு உணர்வு தான் இருக்கும். 50 வயதில் இருக்கிற பக்குவம் 5 வயது குழந்தையில இருக்குமா? இருக்காது. அப்ப இந்த கோழி வந்து அந்த 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணாதான் அதனுடைய சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். என்ன பண்ணுவோம், அந்த கோழிய 1 வருஷத்துல வெட்டிடுவோம், அதனோட உயிர் எங்க போயிடுச்சு, ஆட்டுக்குட்டியா ஏதோ ஆயிடுச்சு, ஆனா அதனோட உணர்வு எங்க, கோழி. உடல் ஆடு, உணர்வு கோழி. இனி அந்த ஆடு வந்து ஒரு 10 வருஷம் வாழணும், அப்பதான் அதோட சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். அதை என்ன பண்ணுவான், 2 வருஷம் முடிஞ்சா அதை வெட்டி சாப்பிட்டுருவான். இதெல்லாம் குதிச்சு 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 கடைசியில் அப்படி மனுஷன் அணிக்கும், அப்படியே நம்ம கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, யார் அவர், நம்ம கிச்சான் அங்கே இருக்காரு, அப்படி அவர் பேர் மன்னிப்போம். ஆனா உடல் மனிதனோடதாயிடுச்சு, உணர்வு எங்க, இப்பவும் கோழிக்குட்டியும் நாய்க்குட்டியும் தான். எல்லாம் சென்னையில் பேண்ட் ஷர்ட் சாரி போட்டுக்கிட்டு நடந்துட்டு இருக்குது, ஆனா உணர்வெல்லாம் எங்க, இப்பவும் அந்த மிருகத்தோட தான். நம்ம போய் ஹலோ சார் அப்படின்னா பவு அப்படின்னு கடிக்க வரும், பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆளுகளை, சிரிச்சுக்கிட்டே பேசினா கடிக்க வருவாங்க. ஏ, அவன் உடல் தான் மனிதனோடது, உணர்வு எங்க, இப்பவும் மிருகத்தோட தான். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சவுண்டே இல்ல போச்சு, இது கடைசி நாள் சொல்லி இருக்கணும், இனி நாளைக்கு வருவீங்களா இல்லையான்னு தெரியல ரைட். ஆனால் உண்மை, அனைத்து புத்தகங்களிலும் அனைத்து வேதம் சாஸ்திரம் இது எல்லாத்திலும் 200 வருடங்களுக்கு முன்னாடி பாரதத்துல வந்து புலால் உணவே கிடையாதான், ரொம்ப அபூர்வமா சாப்பிடுவாங்க. அதாவது இந்த 8ஆம் வகுப்புல எல்லாம் ஹிஸ்டரியில படிக்கும் போது இருக்கும், இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த நம்ம ஆளுக சுடுறாங்கல்ல அதனுடைய குண்டு, அந்த குண்டுக்கு மேலே எல்லாம் பசுமாட்டினுடைய கொழுப்பை வந்து தேய்ச்சி வச்சுட்டாங்க. ஹிஸ்டரியில படிச்சிருக்கீங்களா? படிச்சவங்களுக்கு தெரியும், 8ஆம் வகுப்புலயோ 7ஆம் வகுப்புலயோ எல்லாம் இருக்காது. அதாவது இல்ல ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, படிச்சிருக்கீங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். அதாவது சரி, எவ்வளவு பேர் லகான் சினிமா பாத்தீங்க? அந்த சினிமால வருது இது ரைட். அப்போ இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த துப்பாக்கியினுடைய குண்டுல வந்து பசுமாட்டினுடைய கொழுப்பை சேர்த்துருவாங்க. ஆனா இந்த இந்த சிப்பாய்கள்லாம் வந்து அந்த பழைய காலத்துல இருக்கிற டபுள் பேரல் கன், அதை வந்து அப்படி வாயில கட்டிச்சு அந்த மருந்தை எடுத்து துப்பாக்கிக்குள்ள போட்டு, அப்புறம் ஒரு குச்சி எடுத்து அதில் குத்தி, அப்புறம் துப்பாக்கி அடைச்சிரு, அப்புறம் மறுபடியும் இது 1 மணி நேரம் ஆகும் ஒரு குண்டை வெடிக்கிறதுக்கு, ஆனால் அதை வச்சு வெடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் இதை சாப்பிட்டு சாப்பிட்டு இவங்களுக்கே தெரியாம அதனோட ஒரு ஈடுபாடு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர்கள் வீட்டில் போய் இவங்க சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. சாப்பிட்டுட்டு வந்தா நம் பெண்கள் வந்து இவங்களை வந்து வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, அப்படியே கொல்ல பக்கமாக போய் கிணத்துக்கிட்ட போய் அந்த உடுத்த துணியில் அப்படியே ட்ரெஸ்ஸில் வந்து கிணத்துல தண்ணியை தூக்கி ஊற்றி அப்படியே நடுங்கிட்டே வீட்டுக்குள்ளே வருவான். ஏன், அவன் புலால் உணவு சாப்பிட்டான், மாம்ச உணவு சாப்பிட்டான், நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விட மாட்டாங்க. அப்புறம் சில வருஷங்கள் போன போது மனைவிகளுக்கெல்லாம் சங்கடம் ஆயிடுச்சு, ஐயோ அவரை பாவம், வீட்டுக்காரர் ராத்திரியில் குளிக்க வச்சு காய்ச்சல் கீச்சல் குடிச்சு யாருக்கும் தெரியாம அப்படி பேக்ல கதவு திறந்து விட்டுருவாங்க, உள்ள வந்துடுவார். அப்புறம் சில வருடங்கள் போனப்போ கொல்லப்புறத்துல ஒரு சட்டி வச்சுட்டாங்க, அங்க சமைச்சு, புலால் உணவுனா கொல்லப்புறத்துல சாப்பிடணும், நல்ல உணவுனா வீட்டுக்குள்ள சாப்பிடணும், அப்படி 2 சட்டி ஆயிடுச்சு. அப்புறம் சில வருஷம் போனப்போ அந்த சட்டி மெதுவாக கிச்சனுக்குள்ள வந்துருச்சு, வெஜிடேரியன் சட்டி, நான் வெஜிடேரியன் சட்டி. அப்புறம் என்னாச்சு, 2 சட்டி ஒன்னாயிருச்சு. இப்படித்தான் நம்ம வீட்டுக்குள்ள சட்டி வந்தது, இதுக்கு முன்னாடி சட்டியே கிடையாது. இது வந்து நீங்க நம்பலனாலும் சரி, வீட்டுல போய் உங்க தாத்தா பாட்டி கிட்ட கேளுங்க, அத்தனை பேர் இந்த கதையை சொல்லுவாங்க. 50-60 வருடங்களுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் வீட்டுல கூட புலால் உணவு சமைச்சிருக்க மாட்டாங்க, சந்தேகம் தான், வீட்டுல போய் கேட்டு பாருங்க. 1940-50-60க்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள எல்லாம் புலால் உணவு வந்தது, அதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுலயும் கிடையாது. இப்ப பின்ன கணக்கு வழக்கே கிடையாது, என்னத்தை பார்த்தாலும் சரி அப்படிதான் நான்வெஜ் தான் சாப்பிடறோம் அப்படின்னு சொல்லி பள்ளி பாம்பெல்லாம் சாப்பிட வேண்டியதுதானே. பள்ளின்னு சொல்லாம ஊ அப்படிம்பாங்க. என்ன அது இது என்ன வித்தியாசம், எல்லாம் மசாலா போட்டு குக்கருக்குள்ள போட்டா ஒண்ணுதான். இருந்தாலும் நாங்க ஹிந்து பள்ளியெல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படிம்பாங்க. அர்த்தம் இல்லை, இதை சாப்பிட்டா எதையுமே சாப்பிடக்கூடாது, அது உண்மை. சரி, உங்களுக்கு பிடிக்காத ஒரு கேள்வி கேட்கறேன், எவ்வளவு பேர் மெதுவா வெஜிடேரியன் ஆவீங்க? சுத்தம் பாருங்க, ஒரு கைய கூட காணும். இத கடைசி நாள் சொல்லியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். சரி போட்டோம், ராமாயணம் எங்க நிறுத்தினோம்? மறந்தே போச்சு. மழை பெஞ்சுது இல்ல, அதெல்லாம் தாண்டியாச்சு. குஹன் வந்து ராமருக்கு வந்து மீன், இந்த மீன் கதை பாருங்க எங்க கொண்டு விட்டுருச்சுன்னு. ஆனா இது உண்மை, அதை சாப்பிடும் சாப்பாட்டை நிறுத்தி சுத்தமான புலால் உணவு சாப்பிட்டு பாருங்க. சில வருடங்களுக்கு அப்புறம் நம்ம உடம்பு உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உணர்வுகளும் உயர்ந்ததை சாத்விகமாய் மாறி அந்த மனிதனின் சிந்தனையிலேயே வித்தியாசம் இருக்கும், அந்த குடும்பத்துக்கே அது நல்லது. சரி, இதை நான் ரொம்ப சொல்லல, நாளைக்கு யாரும் வரமாட்டீங்க. அப்போ குஹன் வந்து ராமருக்கு வந்து பழங்களும் காட்டுல கிடைக்கக்கூடிய கிழங்குகளையும் மீனையும் சமர்ப்பணம் பண்றான். ராமன் அதை ஸ்வீகாரியம் பண்ணல, எடுத்துக்கல. லக்ஷ்மணன் வந்து குஹனுக்கு விளக்கிறார், கலாச்சாரம் மிக்க குடும்பத்தில் பிறந்தவர்கள் இது சாப்பிடக்கூடாது, அவர்களும் நம் சகோதரர்கள் தான் அப்படிங்கிற வேதத்துல சொல்லியிருக்கு. இந்த பேய் பிசாசுன்னு எல்லாம் கேட்டு பயப்படுறாங்கல்ல, அவங்கெல்லாம் வேற யாருமே கிடையாது. பகவான் வந்து 70 வயசு வரை வாழணும் அப்படின்னு ஒருத்தருக்கு விதி போட்டுறார், ஆனா 40 வயதுல வந்து அவர் வந்து தற்கொலை பண்ணிடுறார். பாக்கி எவ்வளவு இருக்கு? 30 வருஷம். இந்த 30 வருஷம் அந்த ஆத்மா உடல் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கும், அவ்வளவுதான் பேய், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு கை போயிடுச்சு, பாக்கி லைஃப் டைம் கை இல்லாம இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி ஒரு மனிதன் தன் உடலை வந்து கெடுத்துக்கிட்டான்னா, அதை வந்து உபயோகம் இல்லாமல் மாற்றி விட்டான்னா, அந்த ஆத்மா உடல் இல்லாம பாக்கி எவ்வளவு வருஷம் இருக்கும்? 30 வருஷம். அவ்வளவுதான். இந்த பேய் பிசாஸ் எல்லாம் ரொம்ப வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு 500 ரூபாய் கடன் கேடுங்க, அப்படியே போயிடுவாங்க, வரமாட்டாங்க அப்புறம். ரைட், இத உண்மை, இதை நம்பணும்னா கேரளாவில சோட்டானிக்கரா அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் போயிருக்கீங்க இல்லையா? அந்த கோயில்ல போய் பார்த்தா நீங்க உண்மையிலுமே, சரி அங்க போலனா கூட பரவாயில்ல, யூடியூப்ல சோட்டானிக்கரை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு உடல்ல மற்றவர்கள் வந்து ஏறி அந்த உடலை ஆட்டி வைக்கிறதெல்லாம் நமக்கு பார்க்க, இதெல்லாமே உண்மைதான். ரைட், அப்ப இந்த உயிரினங்கள் அனைத்துமே ஆத்மாதான், மனிதனானாலும் மிருகங்களானாலும் செடி கொடிகளானாலும் உயிரினங்கள் மீன் பேய் பிசாஸ் அனைத்துமே ஆத்மாக்கள் தான் நம்மள மாதிரி. ஒருத்தர் அவங்க கர்ம வினையினால் அப்படி தொடர்ந்து போறான். இதெல்லாம் லக்ஷ்மணன் குஹன் கிட்ட விளக்குனதுனால குஹன் வந்து மனம் மாறி உடனே அவர் ஓடி போய் ராமச்சந்திர மூர்த்திக்காக வெறும் காய்கனிகளை மட்டுமே கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்ணார். அவனுடைய அன்புனால ராமச்சந்திரமூர்த்தி அந்த காய்கனிகளை எடுத்துக்கிட்டார். அன்னைக்கு ராத்திரியே முடிவு பண்ணிட்டார், இனி நான் இங்க நிக்க கூடாது. ஏன்னா குஹனுடைய அன்பு அதிகரித்து கொண்டே போகுது, டெய்லி அவனுடைய அன்பு அதிகரிக்கிறதுனால இனி அவனை விட்டு பிரிய முடியாம ஆயிடுமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சார். அடுத்த நாளை காலையில குஹன் அழுகிறான், பிரபு போகாதீங்க, உங்களுக்கு வந்து அயோத்தியால இருக்கிற மாதிரி அத்தனையுமே நான் இந்த காட்டுல சரி பண்ணி தர்றேன், என்னை விட்டு போகாதீங்க, உங்களுடைய அடிமையா நான் இருந்து சேவனம் பண்றேன். அப்படியே அந்த குஹனுடைய அன்புனால தோற்று போன ராமச்சந்திர மூர்த்தி குஹனை இதயத்தோட சேர்த்து கட்டி அரவணைத்துட்டு, குஹா உன்னுடன் சேர்த்து ஐவரானோம் அப்படின்னார். உனக்கு என்னுடைய தம்பி ஸ்தானம், நம்ம இப்ப மொத்தம் 4 பேர் அண்ணன் தம்பிகளா இருந்தோம், இன்னையிலிருந்து எவ்வளவு பேரு? 5 பேர் அப்படின்னா. அப்ப குஹன் என்ன சொன்னார், எனக்கு நீங்க தம்பியோட ஸ்தானம் கொடுத்துட்டீங்கல்ல, அப்ப நானும் லக்ஷ்மணன் மாதிரி கூடயே வந்துடுறேன் அப்படின்னார். ரைட், அப்படி ராமர் கிட்ட அத்தனை பேருமே அன்பா இருந்தாங்களாம். சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமான் கி. சரின்னதா ஒரு 2 நிமிஷம் இடைவெளி, எல்லாருக்கும் தண்ணி கொடுப்பாங்க, அப்படியே போயிடாதீங்க, அப்புறம் பாக்கி கண்டினியூ பண்ணலாம்.
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராமா. Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
ஹரே கிருஷ்ணா. யாருக்கா நன்கொடை கொடுக்க விரும்பினால் சங்கீர்த்த ஸ்டாலில் கொடுக்கலாம், புக் ஸ்டாலில் நன்கொடை. யாராருக்கு உபயம் செய்ய விரும்பினால் அந்த சங்கீர்த்த ஸ்டாலில் நீங்கள் அந்த லக்ஷ்மி பைசா கொடுக்கலாம். ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama,
राम लक्ष्मण हनुमान की गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय गोविंद गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय गोविंद सीताराम लक्ष्मण हनुमान की जय. அப்புறம் ராமச்சந்திரமூர்த்தி வனத்தில் வந்து காட்டில் குகனையும் விட்டு பிரிஞ்சிட்டு உள்காடுகளில் போயிட்டுருக்கிற நேரம், அதே நேரத்தில் தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய அருமை புதல்வனான ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பிரிவை தாங்க முடியாமல், அதாவது எந்த நிமிஷம் ராமச்சந்திரமூர்த்தி அயோத்தியா விட்டு போனாரோ அந்த நிமிஷமே வெறும் வெற்று உடலாக அவர் வந்து அங்க விழுந்துட்டார். உடல்ல வந்து மூச்சு மட்டும்தான், பிராணவாயு மட்டும்தான் இருக்குதே தவிர வேற ஒரு வெளிப்படையான ஒரு செயல்பாடுகளுமே கிடையாது. நினைவு மட்டும் ராமனையே நினைச்சிட்டு இருக்கு. இந்த பெரிய பாதகம் பாவம் செய்யறதுக்கு நான் காரணம் ஆயிட்டனே, ஒரு பெண் கிட்ட இருந்த ஈர்ப்பு தன்மையினால இந்த மாதிரி எனக்கு செய்ய வேண்டி வந்ததே. கௌசல்யா கேட்டா என்ன பதில சொல்லுவேன், சுமித்ரா கேட்டா என்ன பதில சொல்லுவேன், ஜனக மகாராஜாவுக்கு நான் என்ன பதில சொல்லுவேன், சீதாதேவி வந்து என்னுடைய மகள் மாதிரி அவள் வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன், எல்லாம் என்னுடைய அந்தமான என்னுடைய குருட்டுத்தனமான கைகையினுடைய இருந்த ஆசைதானே அப்படின்னு சுயம் அவரையே சாபம் கொடுத்துக்கிட்டு உணவை எல்லாம் மறந்து உறக்கத்தை மறந்து தன்னையே கஷ்டப்படுத்திட்டு ராமா ராமான்னு ஏங்கி, அதாவது அவரை பார்த்த உடனே மற்றவர்களுக்கெல்லாம் சங்கடம், கைகே கூட ஐயோ இதுக்கு நான் காரணம் ஆயிட்டனோ அப்படின்னு ஒரு நிமிஷம் சிந்திக்க வச்சதான். இருந்தாலும் கைகேயி மனதை கல்லாக்கிக்கிட்டு நான் என் மகன் பரதனுக்காகத்தானே இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சந்தோஷமா இருமாப்போட இருந்தா கைகேயி. மற்ற அயோத்தியா நகரத்தில் இருந்த அத்தனை பிரஜைகளும் அத்தனை மனிதர்களும் குழந்தைகளும் பெண்களும் கைகேயும் பரதனையும் சபித்தார்கள். அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்துகிட்டு ஆடின நாடகம். ஆனா இந்த இதுல பரதனுக்கு ஏதாவது பங்கு இருக்கா? ஒரு பங்கும் கிடையாது. ஆனா அத்தனை பேரும் பரதன் செஞ்சதுதான் அப்படின்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்ல, கௌசல்யா மாதா, சுமித்ரா மாதா, மந்திரிகள், அங்க இருந்த பிராமணர்கள், மற்ற ரிஷிகள், குரு, எல்லாருமே நினைச்சாங்க பரதன் தான் இது செஞ்சாங்க. அப்படியே அந்த மகனுடைய துக்கத்திலேயே ராமர் போன பாதைய பார்த்தே அழுது அழுது புலம்பி புலம்பி தசரதரும் உயிர் நீற்றார். அவரோட உயிரும் போச்சு. அந்த நேரத்துல பரத மகாராஜா வந்து கைகேய நாட்டில் இருக்கார். பரதன் அவருக்கு வந்து திடீர்னு தனது வலது கண்ணெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு, வலது தோளெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னவோ மனசுல வந்து ஒரு சலனம், மனசுல வந்து ஒரு சிந்தனை, அவருக்கு வந்து ஒரு சமாதானமே கிடையாது. சத்ருகுணன் கிட்ட ஓடி போய் சொல்றார், சத்ருகுணா எனக்கு வந்து ஒரு நாளா ஒரு நிலையில நிக்கவே முடியல என்னால. என் மனதுக்குள்ள சந்தனை சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கு. என் வலது புஜம், வலது கண்கள், வலது தோளெல்லாம் துடிக்குது. என்னன்னே தெரியல. அயோத்தியால ஏதோ நடந்துருச்சோ, ராமருக்கு ஏதாவது நேரிட்டு இருக்குமோ, தசரத சக்கரவர்த்திக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, எனக்கு வந்து ஒரு சமாதானமே இல்லை, நமக்கு உடனே போயிடலாம் அயோத்தியா அப்படின்னு சொல்றார். உடனே கைகேய ராஜா, என்னப்பா பரதா இப்பத்தான நீ வந்த, போறேன்னு சொல்றிய, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 400 வண்டி கால வண்டிகள் நிறைய வந்து அன்பளிப்பு கொடுக்கிறாராம். எவ்வளோ கால வண்டி? 400. நீங்கெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது எவ்வளோ கிடைச்சது? 400 கால வண்டி நிறைய அன்பளிப்பு கொடுத்தாராம். தங்கத்தினாலையும் வைடூரியம் மாணிக்கம் முத்து பவிழங்கள் பல விதத்தில் உள்ள பட்டு உடைகள் அதை. ஆனா பரதனுடைய மனம் இதில் ஒண்ணுமே கிடையாது. தனியா போனாலே 2 நாள் ஆகும் அயோத்தியா போறக்கு. 400 கால வண்டி எடுத்துக்கிட்டு போனா என்னைக்கு போய் சேர்றது? சத்ருகுணா நீ வா பின்னாடி, நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் பறந்தார். பரதனின் குதிரை மனதின் வேகத்தில் போகுச்சான். அந்த அளவுக்கு மனது வந்து பயங்கர வேகத்துல வந்து டிராவல் பண்ணும். இங்க உட்காந்துட்டே அடுத்த நிமிஷம் நீங்க சென்னைக்கு போயிடலாம். இங்கே உட்காந்துட்டே வேற எங்கே, அமெரிக்கா எங்கே வேணால் போயிடலாம். சந்திரனில் வீடு இருந்தால் அங்கே வேணாலும் போயிட்டு வந்துடலாம். மனதுக்கு வந்து அந்த அளவுக்கு வேகமாம். அதே மாதிரி பரதனின் குதிரை மனதின் வேகத்தில் போனது. காத்த கிழிச்சுக்கிட்டு நகர கிராமங்களை எல்லாம் தாண்டி, நிலம் பூமிகளை எல்லாம் தாண்டி பயங்கரமான வேகத்தில் அப்படி ஒரு பொழுதுல ஒரு நாள் சென்ற உடனே அயோத்தியா வந்துட்டார் பரதன். அப்படியே அந்த கோசலையுடைய தலைநகரத்துக்குள்ளே போகும்போது ஒரு வீட்டிலையும் விளக்கையெல்லாம் காணும். சாதாரணமாக அயோத்தியாவில் போனால் குழந்தைகளெல்லாம் சத்தம் போட்டு அப்படி திருவிழா மாதிரி இருக்கும், அப்படி ஓடிக்கிட்டு இருப்பாங்க, பசுமாடெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கும், பெண்களெல்லாம் வீட்டில் ராமனின் புகழ் பாடிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பிராமணர்கள்லாம் மந்திர உச்சாரணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அரசபையில் இருக்கிறவங்களாம் அலுவல் எல்லாம், பட் ஆனால் சந்தோஷமாக வேலை செய்வாங்களாம். சேவைன்னா அந்த மாதிரி. நீங்கள் எவ்வளோ பேர் அந்த மாதிரி இருக்கீங்க? எனக்கு ஒரு நாளைக்கு ஆஃபீஸ் போகலன்னா தூக்கமே வருது. அந்த ஆஃபீஸ், அந்த ரூமு, என்னோட ஃபிலிப்பினோ ஸ்டெனோ அசிஸ்டண்ட், என் பாஸை எல்லாம் பார்க்கலன்னா அப்படியே ரொம்ப சங்கடமாக இருக்கும். அப்படி நினச்சிக்கிட்டு எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறீங்க? யா ஒருத்தர் இருக்காரே, பரவாயில்லையே, மேபி அவர் பாஸாக இருப்பார். எவ்வளோ பேர் போறீங்க? ஐயோ அகெயின் சண்டே கடவுளே அப்படின்னு அப்படியே இழுத்து. அப்படி எவ்வளோ பேர் போறீங்க ஆஃபீஸ்க்கு பாருங்க, எல்லாருமே அப்படிதான் ரைட். ஆனா அயோத்தியா நகரத்துல சேவை செய்தவர்கள் எல்லாம் சந்தோஷத்துல செஞ்சாங்களா, ஆனந்தத்துல செஞ்சாங்களா. ஆனா அன்னைக்கு பரதன் போகும்போது ஒரு சந்தோஷமும் காணும். பசுமாடெல்லாம் குட்டிக்கு பால் கொடுக்க கூட மறந்துருச்சு. பால், அந்த மாட்டுக்குட்டி கன்றுக்குட்டி பால் குடிக்க மறந்தது. பிராமணர்கள் வேதம், அவங்க யஜ்ய ஹோமம் சாலைகள்லாம் அப்படியே அணைஞ்சு போயிருக்கான். பிராமணர்கள் யஜ்ய குண்டத்தில் தீயே அணையாது, ஆனால் அணைஞ்சு போயிருக்கு. பெண்கள் குழந்தைகளை பாட்டு பாடி தூங்க வைக்கிற சத்தத்தை காணோம். ஒரு வீட்லேயும் விளக்குகளை காணோம். அப்படி என்ன நடந்ததுன்னு பயந்து அவர் இதயத்தில் பலவிதமான சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. யாருடைய இதயத்தில்? பரதன். பயந்து 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 அரண்மனைக்கு போனார். அரண்மனையிலையும் ஆரவாரம் இல்லை, கோலாகலம் இல்லை, கொண்டாட்டம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லாமே ஒரு முடிஞ்சு போன ஒரு மரண வீட்டுல போன மாதிரி ஒரு அனுபவம். என்ன நடந்தது? தசரத சக்கரவர்த்திக்கு ஏதாவது நடந்திருக்குமோ, இல்ல ராமருக்கு யாரையுமே காணமே. முதல்ல ஓடினார் ராமனின் அறைக்கு, காலியா இருந்தது. பிரபு எங்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு நேர தசரத மகாராஜாவின் அறைக்கு போனார், அதுவும் காலியா. கேட்டார் அங்க தாசர்கள் தாசிகள் வேலை செய்யறவங்கிட்ட எல்லாம் கேட்டார், ஒருத்தர் கூட பரதனின் முகம் பார்த்து பதில் சொல்ல எல்லாரும் மூஞ்சியை திருப்பிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணம் எல்லாம் இத்தனைக்கும் யார் காரணம்? பரதன் தான் காரணம் சொல்லி எல்லாம் அவருக்கு அப்படி இதயம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இருவது என்னைக்குமே சந்தோஷமா பார்த்து சிரிச்சு பேசுறவங்க நம்மளை பார்த்த உடனே முகம் திருப்பிட்டு போன அப்படியே ஒரு குச்சி எடுத்து குத்துன மாதிரி இருக்கும் உள்ள. அது ஏன்னு தெரியலன்னா பயங்கரமா வலிக்கும். பரதனுக்கு வலிக்க ஆரம்பித்தது. அப்படியும் நேர கௌசல்யா மாதா கிட்ட ஓடி போய் காலில் விழுந்து, மாத்தே என்ன நடந்தது? கௌசல்யா மாதாவின் முகத்துல அந்த அளவுக்கு சங்கடம், ராமனின் பிரிவு, தசரதனின் பிரிவு. அப்படி அதே நீதான் இதுக்கு காரணங்கிற மாதிரி, பரதா நீ நினைச்சது உனக்கு கிடைச்சிருச்சுல, இனி உனக்கு சந்தோஷம் தானே, நீ சக்கரவர்த்தி ஆகணும்னு ஆசைப்பட்டா செஞ்சிருக்கலாம், ஏன் 14 வருடம் ராமனை காட்டுக்கு நீ அனுப்புன, அதனால உனக்கு என்ன கிடைச்சது? பரதனோட இதயத்துல கூர்த்த அம்புகளை வந்து குத்துன மாதிரி இருந்துதான். ராமர் காலுக்கு போனாரா? யார் அனுப்புனா? அம்மாத்தே இதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவன் எவ்வளவு கஞ்சியும் கதறியும் யாருமே நம்ப தயாரால். சுமித்ரா கிட்ட போனா அவங்க நம்ப தயாரில்ல, மந்திரியான சுமந்திரன் கிட்ட போனா அவர் நம்ப தயாரால, வசிஷ்டர் குலகுரு கிட்ட போனா வசிஷ்டர் கூட நம்ப தயாரால. முற்றும் துரிந்த துறந்த முனிவர் அவர், உலகத்தில் ஆசா பாசங்களே கிடையாது, நன்மை திண்மை கருப்பு பகல் ராத்திரி இது அவருக்கு வந்து துவந்துவங்களே இல்லாத மனிதர் யாரு? வசிஷ்டர். அவர் கூட பரதனை நம்பலையா? பரதனுக்கு இதயம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு, பயங்கரமா வலித்தது. கண்ணீர்லேருந்து கண்ணிலிருந்து ரத்தம் கண்ணீராக வந்தது. உடையெல்லாம் நனைந்தது. அப்படியே விரைக்க ஆரம்பிச்சார். கண்கள் சவந்து கழுத்திலிருந்து வார்த்தை கூட வராம கைகேயி கிட்ட போய் கேட்டார், அம்மா என்ன நடந்தது? அந்த அரண்மனையிலேயே கைகேயி மட்டும்தான் சந்தோஷமா இருந்தா. கைகேயி பரதனை கட்டி பிடிச்சு மாரோட சேர்த்துக்கிட்டு சொன்னா, பரதா நம் வாழ்க்கையில் விடிவு வந்தது. அப்படின்னா என்ன நடந்தது? ராமனை 14 வருடம் நான் காட்டுக்கு அனுப்பிட்டேன், உன்னைத்தான் சக்கரவர்த்தியா, அது ஏத்துக்க முடியாம தசரதரும் போயிட்டார். பரதா நீ உன்னை பத்தியும் கவலைப்படாத, நான் உனக்கு உறுதுணையா இருக்கிறேன், சந்தோஷமா வாழலாம். பரதனுடைய உடல்ல இருந்து ரத்தம் கொதிக்க ஆரம்பி, நரம்பெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சது. ராட்சசின்னு சொல்லி சொந்த மாதாவை தூக்கி எரிஞ்சிட்டார் பரதன். உடைவாளை எடுத்துக்கிட்டு இது அனைத்துக்கும் நீதான் காரணம், சொந்த அம்மாவை வெட்ட போனான். அப்பதான் கைகேயிக்கு புரிஞ்சது, நான் தப்பு செய்துட்டனோன்னு அப்பதான் யோசிச்சான். அதுக்குள்ள எப்படியோ விஷயம் தெரிஞ்சு சத்ருகுணனும் வந்துட்டார். சத்ருகுணன் சொன்னா, பரதா கைகேயி ஒண்ணும் பண்ணாத, இது அத்தனைக்கும் காரணம் இவதா அப்படின்னு சொல்லி இந்த மந்திரை இழுத்துக்கிட்டு வர்றாங்க. மந்திர நினைச்சா போச்சு, என் உயிருன்னு அழுக ஆரம்பிச்சா, பரதா பரதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடைவாளை எடுத்துட்டு மந்திராவை வெட்ட போறார். அப்ப சொன்னாங்க சத்ருக்னா, ஐயோ பெண்களை வெட்டுனா ராமருக்கு பிடிக்காதே, தாடகைய கூட வதம் பண்ண போகும்போது ராமர் தயங்கி தயங்கி அம்புட்டாராம் காட்டுல. ஏன்னா தாடகை ஒரு பெண் உருவத்தில் இருந்த ராட்சசி, எப்படி இந்த பெண்ணை கொல்றதுன்னு சொல்லி ரொம்ப தயங்கி எடுத்து அம்பவிடுவாராம். விஸ்வாமித்ரர் சொல்வார், நீ முன்னாடி பாக்குறது பெண் இல்ல ராட்சசி வெட்டும்பார். இருந்தாலும் ராமனுக்கு மனசு வராது, பெண்ணை போய் எப்படி இது பண்றது. அந்த நேரத்துல தாடகை ஒரு மரத்தை பிடிக்கி எடுத்து லக்ஷ்மணன் மேல எரிஞ்சார். ஒரு பெரிய ஆலமரம் வந்து லக்ஷ்மணனுடைய நெஞ்சில வந்து விழுந்தது. ராமனின் சினம் கடுத்தது, கோபம் வந்தது. தன்னுடைய இதிலிருந்து அம்பு எடுத்தார், 1 வில்ல வச்சார், 3 இழுத்தார், 10 விட்டார், 1000, அவ்வளவுதான். தாடகையினுடைய கைகளெல்லாம் முறிந்தன. அந்த மாதிரி பெண்களை கொன்னா ராமருக்கு பிடிக்காதேன்னு சொன்னதுனால பரதன் தன் மாதாவான கைகேயியை தூக்கி வீசி, மந்திரையை தூக்கி வீசிக்கிட்டு, ஐயோ ராமா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சார். போய் மறுபடியும் கௌசல்யாவுடைய பாதத்தை, அவள் பாதத்தை தன் கண்ணீரால கழுகினார். உடல் ஒரு சலனமில்லாத வெறும் மரக்கஷ்டையாக வந்து சுமந்த கௌசல்யாவின் பாதத்துல கடந்தார் பரதன். எவ்வளவு சொல்லியும் கௌசல்யா நம்மள கடைசியில சொல்றார், மத்தே உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நான் இப்ப போய் ராமர் காட்டுல போய் அவர் காலில் விழுந்து கெஞ்சி மன்றாடி என் உயிரை கொடுத்தாவது ராமனை திருப்பி கொண்டு வர்றேன். அந்த வார்த்தை கேட்டப்போ சின்னதா கௌசல்யா, ஓ பரதனுக்கு ஒண்ணுமே தெரியாதா இருக்குமோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. உடனே சரி போலாம், எல்லாருக்கும் சந்தோஷம், வசிஷ்டர் எல்லா முனிவர்கள் குலகுருக்கள் மந்திரிகள் எல்லாருமே வந்துட்டாங்க, வாங்க போயிடலாம். ஏன்னா இப்ப அவங்க சின்னதா பரதனை நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா முதல்ல பரதனை யாருமே நம்பல, முழு அயோத்தியவாசிகளும் நம்பல. அந்த அளவுக்கு பரதனின் இதயத்துல துக்கம் தாங்க முடியாம சரின்னு சந்தோஷமா மூணு அம்மாக்களையும் கைகேயும் மனசு மாறினாள். ஐயோ தப்பு பண்ணிட்டமோ, நான் அப்பதான் கைகே யோசிச்சா ராமன் எவ்வளவு சந்தோஷமா என் மடியில வந்து விழுவான், என்ன நடந்தாலும் முதல்ல என்கிட்ட வந்து சொல்லுவானே, எல்லாருக்கும் முன்னாடி அம்மா அம்மான்னு சொல்லி என்னை அரவணைப்பானே, என் மடியில் படுத்து தூங்குவானே, எனக்கு உடல் நலம் சரியில்லைன்னா ராமன் உறங்காமல், அதெல்லாம் கைகே யோசிக்க ஆரம்பிச்சேன். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் காட்டுக்கு, வசிஷ்டர் சொன்னாரு நல்லது, எத்தனையும் சீக்கிரம் காட்டுல போய் ராமரை திருப்பி கொண்டு வரலாம், எனக்கு இந்த அயோத்தியை பார்க்கவே முடியல, பார்த்தால் ஒரு மயானமாகத்தான் இருக்குது, ராமன் வந்தால்தான் இங்கு சூரியன் உதிக்கும் விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்லி போறாங்க காட்டுக்கு. அங்க வந்து அழகா ஒரு குடிசையில சீதாவும் ராமரும் ஒண்ணுமே இழந்த மாதிரி காமிக்காம சந்தோஷமா இருக்காங்க. அரண்மனையில எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்களோ அதே சந்தோஷத்தோட காற்றுல இருந்தாங்க. சுத்தி இருக்கிற விஷயங்கள் ஒண்ணுமே அவங்கள பாதிக்கல, உண்மையிலுமே மனம் துறந்த மனிதர்கள் அவர். நம்ம கூட ராமாயணம் கேட்டுட்டு இருக்கோம், திடீர்னு ஏசி ஆஃப் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவோம், அப்படியே எந்திரிச்சு போயிருவோம், பேக்ல இருக்கோம்லாம் இல்லையா. ஆனா அயோத்தியால என்ன சந்தோஷத்துல இருந்தாங்களோ அதே சந்தோஷத்துல காட்டிலையும் இருந்தார்கள். ஏன்னா லக்ஷ்மணன் கிட்ட அம்மா சொன்னாங்க போகும்போது, அயோத்தியா மடவிம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜா ராமம் தசரதம் வித்தி. ஹே லக்ஷ்மணா நீ காட்டுக்கு போற சந்தோஷமா போ, ராமம் தசரதம் வித்தி, ராமனுக்கும் தசரதனுக்கும் தம் ஒரு வித்தியாசமே நீ பார்க்க கூடாது, ராமனை பார்க்கும் போது தசரதனாகத்தான் பார்க்கணும். அயோத்தியா மடவிம் வித்தி, நீ காட்டுக்கு போறிய காடை வந்து அயோத்தியாவே நினைச்சுக்கோ. மாம் வித்தி ஜனகாத்மஜா, ஜனகனோட மகளான ஜானகியே நீ என்ன பார்க்கிற மாதிரியே பார்க்கணும் அப்படின்னார். அதனால லக்ஷ்மணனும் சந்தோஷமா இருந்தார், ராமரும் சந்தோஷமா இருந்தாங்க, சீதாவும் எல்லாருமே. அவங்க வந்து ஒரு குடிசைக்குள்ள ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, மரத்துக்கு மேல லக்ஷ்மணன் வந்து அப்படி இருக்கார் காவலுக்காக. அப்படியே தூரத்துல பயங்கரமான பொடி, அந்த மண்ணுகள்லாம் ஆகாயம் முற்ற பறக்க ஆயிரம் ஆயிரம் குதிரைகளும் குதிரைப்படையும் வர்றது அப்படியே லக்ஷ்மணன் தெரியுது. கூர்ந்து கவனிக்கிறார், பார்த்தா அவங்களுடைய சூரிய வம்சத்தினுடைய கொடி பறக்குது காத்துல, ரகுவம்சம். ஏன்னா ராமர் அப்படிதான் சொல்லுவான், ரகுவம்ச திலகா ராஜீவலோச்சனா ராமா அப்படின்னு ரகுவம்சத்தின் அந்த கொடி அப்படி தெரியுது. உடனே லக்ஷ்மணன் காட்டுக்கும் வந்துட்டானா பரதன், 14 வருஷம் கழிஞ்சு திரும்பி போனாலோ அப்படின்னு கொல்ல வந்திருக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு மரத்திலிருந்து வேகத்துல குதிச்சு தாவி அந்த குடிசைக்குள்ள ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ராமனும் லக்ஷ்மணனும். ஒரு மின்னல் வர்ற மாதிரி, மின்னல் பார்த்திருக்கீங்களா, அப்படியே அப்படி வரும் அந்த மின்னல் வர்றது மாதிரி லக்ஷ்மணன் வந்து அந்த ஆசிரமத்துக்குள்ள போய் வாள் வேல் பரிச்சயம் கேடயம் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு மதயானைய மாதிரி ஓடுறான். ராமர் பிடிச்சார் கையை இழுத்துக்கிட்டு, லக்ஷ்மணா எங்க போற, வந்துட்டான் பரதன், அவனுடைய உடல்ல இருந்து தோலை உரித்து அந்த தோலை நான் ஆடையா போட்டாதான் என் கோபம் அடங்கும் அப்படின்னு உதறிக்கிட்டு ஓடுறார் லக்ஷ்மணன். ராமன் பிடிச்சு இழுத்து வச்சு, லக்ஷ்மணா உன் கோபம் உனக்கு முன்னாடி ஓடுது, எனக்கு பரதனை நல்லா தெரியும், என் இதயத்தில் இருக்கிறான் பரதன், பரதனை பற்றி எனக்கு நன்றாக அறிவேன், நான் போய் பேசுறேன். லக்ஷ்மணனுக்கு விசுவாசமே நம்பிக்கையே வரல. பாருங்க யோசிச்சு, முதல்ல பரதனை சொந்த அம்மா கூட நம்பல, அப்புறம் குரு நம்பல, வசிஷ்டர் நம்பல, இப்ப யார் நம்பல, தம்பியான லக்ஷ்மணன் கூட நம்பல. அப்படியே வெட்டரை கோடுறான் வாளையும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு. ஆனா பரதன் காலில் உழுக வந்துட்டு இருக்கார், லக்ஷ்மணன் வெட்ட போறான். இதெல்லாம் கேட்கும் போது பரதனுடைய இதயத்துல ரத்தம் கசிய ஆரம்பித்தது. செய்யாத ஒரு குற்றத்துக்காக அவன் அனுபவிக்கும் அந்த துக்கம் தாங்க முடியல. ராமர் போறார், பரதன் ஓடி வந்து ஒரு ஜடம் மாதிரி ராமரோட பாதத்தை கட்டி பிடிச்சான். கட்டி பிடிச்சி இதயத்தோடு சேர்த்துட்டு அழுகிறான், பிரபு நான் இது மனசுல கூட நினைக்கல. ராமர் அரவணைச்சிட்டு ரெண்டு பேரும் அவங்க கண்ணீர்னால இனி ஒருத்தர் உடலை நினைச்சுக்கிட்டு ராமர் சொல்றார், பரதா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையே இல்லை, எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு இதுல பங்கில்லைன்னு. அப்பதான் பரதனுக்கு ஒரு சுவாச காற்றே வந்தது. அண்ணன் பிரபு நம்புறாரே சொன்னார், இனியும் எனக்கு இந்த வலி தாங்க முடியல பிரபு, நீங்க உடனே என் கூட வந்துருங்க. அப்பதான் ராமர் பார்க்கிறார் அந்த மூணு மாதா அம்மா அவங்க மூணு பேருமே விதவை கோலத்துல இருக்காங்க. தெரிஞ்சு போயிடுச்சு, தசரத மகாராஜா உயிர் நின்றார், உடல் விட்டு போய் விட்டாருன்னு தெரிஞ்சிச்சு. அப்பவும் ராமர் என்ன நினைச்சார், அவர் இறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நினைச்சார். அழுதார். அங்க வச்சுட்டு தசரத மகாராஜாவின் ஈமக்கிரியைகள் அந்த கடைசி சடங்குகள் எல்லாம் செய்தார். பரதன் அழுக ஆரம்பிச்சிட்டான், வாங்க கூட என் கூட வந்தே ஆகணும், இனி நான் திரும்பி போக மாட்டேன், நீங்க வரலனா நானும் 14 வருடம் காட்டிலேயே தவம் இருக்க போறேன் அப்படின்னு பரதன் சாட்டியம் பிடி அடம்பிடிக்க ஆரம்பிச்சான். எவ்வளவு சொல்லியும் பரதனை சமாதானப்படுத்தவே முடியல. கடைசியில ராமர் சொன்னார், நீ வந்து என்னுடைய கட்டளை ஏற்கக்கூடிய மனிதனானால் நீ 14 வருடம் சென்று என்னுடைய ஸ்தானத்தில் இருந்து நீ அரசாட்சி பண்ணணும். பரதன் சொன்னா, சரி 14 வருடம் அரசாட்சி பண்றேன், 14 வருடம் முடிந்த அடுத்த சூரிய உதயத்துல நீங்க இல்லை அப்படின்னா இது பரதனுடைய வாக்கு, அங்க பரதனுடைய உடல் மட்டும்தான் கிடக்கும், உயிர் கிடக்காது. ராமனும் சம்மதித்தார். அப்பதான் லக்ஷ்மணனுக்கு தெரிஞ்சது பரதனுக்கு எவ்வளவு அன்பு. கடைசியில பாதுகா பட்டாபிஷேகம், அந்த பாதத்தை வச்சு இதை போட்டுட்டு கொடுங்க, அதை வந்து தலையில் எடுத்து வச்சுட்டு ராமா ராமான்னு ஜபம் பண்ணிக்கிட்டே பரதன் திருப்பி போனார். அரியணையில கொண்டு போய் அந்த பாதுகத்தை வச்சு சிம்ஹாசனத்துல வச்சு அரசாட்சி பண்ணினார். என்னுடைய அண்ணன் என்னுடைய பிரபு ராமச்சந்திரமூர்த்தி தரையில படுத்து தூங்குறார், காட்டுல மரத்துல மரையலை காஞ்ச இலையில அதையெல்லாம் படுத்து பழங்களை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்றார், அப்ப நான் மட்டும் எப்படி அரச அரண்மனையில வாழ்றது அப்படின்னு சொல்லி பரதன் அரண்மனைக்கு வெளியே போய், இன்னைக்கு நீங்க அயோத்தியா போனாலும் பரத்பூர் அப்படிங்கிற அந்த ஊர் இருக்கு, அரண்மனைக்கு வெளியில போய் கிராமத்துல போய் பூமியில வந்து பெரிய ஒரு குழி எடுத்து அந்த குழி தோண்டி அந்த குழிக்குள்ள 14 வருடம் தூங்கிட்டு இருந்தாராம். இன்னைக்கு போனாலும் அந்த பரத்பூர் இப்பவும் இருக்கு அயோத்தியால இருந்து கொஞ்சம் பக்கத்துல. அந்த குழிக்குள்ள படுத்து தினமும் ஒரு கைப்பிடி நெல்ல வந்து கோமூத்திரம் பசுவினுடைய மூத்திரத்துல வந்து அப்படியே ஊற வச்சு அதை மட்டுமே உணவா சாப்பிட்டு எவ்வளவு வருடம், 14 வருடம். அப்படியே மனதை கல்லாக்கி கொண்டு ராமனின் நாமத்தை தவிர வேற ஒன்றுமே நினைவில் கொள்ளாமல் கல்லாக்கி சதா என்னுடைய பிராமணின் கட்டளை அப்படின்னு நினைச்சு 14 வருடம் அரசாட்சி பண்ணார். பயங்கரமான தியாகம். ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டு தியாகம் பண்ணுவாங்க. 14 வருடம் சென்றன. கடைசியில ஒரு நாளைக்கு அந்த ராவணனை எல்லாம் கொன்னதுக்கு அப்புறம் அப்படியே வர்றாங்க, ராமா லக்ஷ்மணா சீதா ஜாம்பவான் சுக்ரீவா நல நீலா அங்கதா விபீஷணா ஹனுமான் இவங்க எல்லாருமே திரும்பி அயோத்தியா வந்துட்டாங்க. அந்த குரங்குகளுக்கெல்லாம் என்ன ஒரு சந்தோஷம், அயோத்தியாவை பத்தி நிறைய கேட்டிருக்கோம் பார்த்தரலாமே ஒரு தடவை அப்படின்னு தள்ளிக்கிட்டு முண்டிக்கிட்டு குரங்கு அப்படிதானே இருக்கும், எல்லாம் தள்ளிக்கிட்டு எல்லாம் ஓடுறாங்க. அதுவரை சந்தோஷமா வந்த பிரபு அயோத்தியா வந்தோடனே சொல்றார் ஹனுமான் கிட்ட, ஹனுமான் நீ உள்ளப்போ தனியா. கேக்குறாங்க, இப்ப என்ன பிரபு, நம்ம தான் தேவைக்கு அதிகமா துக்கம் அனுபவிச்சிட்டமே, இனி வாழ்க்கையில துக்கம்னு சொல்றதுக்கே ஒண்ணுமே கிடையாதே, 14 வருடம் முடிஞ்சது, ராவணனும் இறந்தான், இனி என்ன கவலை, சந்தோஷமா வாங்க போலாம் அப்படின்னு இழுக்கும் போது பிரபு சொல்றார், 14 வருடம் பரதன் அரசனா இருந்தானே, அந்த 14 வருடத்துல அந்த அரசபைக்கு மேல பரதனுக்கும் ஏதாவது ஈடுபாடு வந்திருக்கும், இப்ப நாம் போய் அதை திருப்பித்தான் சொன்னா பரதனுக்கு ரொம்ப வலிக்கும், அதனால ஹனுமான் நீ உள்ளப்போ உள்ள போய் பாரு பரதனுக்கு எப்படின்னு. இப்பவும் பரதனுக்கு அதில் பற்றுதல் இல்லைனா அதில் அட்டாச்மெண்ட் இல்லைனா நீ வந்து சொல்ல, அப்ப நம்ம போலாம், இல்லைனா மறுபடியும் நம்ம காட்டுக்கே போயிடலாம். 14 வருஷம் கழிச்சு ராமர் இதை சொல்லிக்கிட்டு இருக்கார். ஹனுமான் சொன்னா, கண்டிப்பா பரதன் அப்படி நினைக்க மாட்டான், நீங்க வாங்க, இல்லை இது என் கட்டளை, நீ போய் கவனமாக பார்த்துட்டு வா. பரதன் ஹனுமான் உள்ள போறார். ஹனுமானை பார்த்த உடனே பரதனுக்கு பயங்கரமான சந்தோஷம், புல்லரிச்சு கண்ணீரை சொரிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே ஓடி வந்து, பிரபு எங்கே அப்படின்னு கேட்க, அவங்க எல்லாம் ஊர்கோடியில் ஏன்னுட்டு இருக்காங்க, ஏன் வரல? ஹனுமான் சொன்னார், பிரபு கேட்டுட்டு வர சொன்னார். 14 வருடம் அரசாட்சி பண்ணி உங்களுக்கு இந்த அரசில் பற்றுதல் இருந்ததுன்னா நாங்கள் இப்படியே காட்டுக்கு திரும்பி போயிடும். கடைசியாக பரதன், இப்பவும் என்னை யாருமே நம்பலையே, கதறி அல்லது மயக்கம் போட்டு ஒரு பாறைக்கல் பூமியில விழுகிற மாதிரி விழுந்தார். அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சிட்டு, ஹனுமான் இது நீ சொன்னதுனால விடுற, இந்த வார்த்தையை வேற யாராவது சொல்லி இருந்தாங்கன்னா இங்கே கண்டந்துண்டமாக வெட்டி அந்த ரத்தத்தினால நான் என்ன அபிஷேகம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஓடுறார். ஓடி போய் பிரபு அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி கதறி, இப்பவும் உங்களுக்கு என்ன சந்தேகம், இனி நான் உடல் நீற்றால் இறந்தால்தான் நீங்க நம்புவீங்கன்னா அதுவும் செய்ய தயார் அப்படின்னு உடைவாளை எடுத்து தன்னையே குத்திக்க போறார். அப்பதான் ராமச்சந்திரமூர்த்தி அவரை கட்டி பிடிச்சிட்டு, பரதா உன் குணம் எனக்கு தெரியும், ஆனால் இந்த உலகத்துக்கு தெரியறதுக்காகவே நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு திருப்பி கூறார். பரதனின் தியாகம் அமோகமான தியாகம். பரத மகாராஜ் கி, சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமான் கி. அப்போ இதனுடைய பாக்கி நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். நான் நேத்திக்கு ஒரு விஷயம் சொன்னேன், டெய்லி அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். என்னது? நாம ஜபம் 108 முறை பண்ணணும். இன்னைக்கு எவ்வளோ பேர் பண்ணீங்க? பரவாயில்லையே, கொஞ்சம் நம்பர் கூடி இருக்கு. இன்னைக்கு இனி ஒன்று கூட புதுசா சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஒரு விஷயத்து கூட இது கூட சொன்னேன், ஞாபகம் இருக்காது, நான் ஞாபகப்படுத்துறேன். அதாவது எவ்வளவு சீக்கிரம், எவ்வளவு சீக்கிரத்தில் முடிஞ்சால் நம்ம என்ன ஆகணும், வெஜிடேரியனா? அப்படியே சிரிப்பே போச்சு, காணோம் எல்லாம் ஏதோ பிடிச்சிருக்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க. இந்த ஒரு கோட்பாடு, இந்த ரெண்டு கோட்பாடு நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்துட்டோன்னு வைங்க, அவ்வளவுதான். நீங்க வீட்டில் போய் கண்ணாடியை பாருங்க, உங்க தலையை சுத்தியெல்லாம் அப்படி ஒரு ஒளிவட்டம் இருக்கும், அப்படியே டிங்னு, ரைட்? முதல் கோட்பாடு, தினமும் 108 முறை பகவான் இறைவனின் திருநாம ஜபம் செய்யறது. ரெண்டாவது கோட்பாடு, எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் என்ன ஆகணும், வெஜிடேரியன். இதை சொன்னதுனால நாளைக்கு வராமல் இருக்காதிங்க, அவ்வளோதான். ரெண்டு தான், இனி சும்மா சேர்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம், ரெண்டு தான் கடைசி வர. சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமான் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.